எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றாட பலி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது, காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் இவ்விதமாக பலி செலுத்தி உமக்கு ஆராதனை செய்யும் பொழுது, அவர்களை நீர் ஆசீர்வதித்து நீர் அவர்களோடு கூட தங்கி இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தார்கள். அதே போல் நாங்களும் காலையிலையும் மாலையிலையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கும் பொழுது, ஒரு நாளை உமக்கென்று கொடுக்கும் பொழுது, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். நீ தராத பட்சத்தில் நாங்களை எதையும் பெற முடியாது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. ஒன்று தீமத்தை 4:8 நீர் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே உம்மை தேடும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வருகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும் என்று நீர் உம்முடைய வாயை திறந்து சொல்லியிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது நீர் எல்லா நன்மைகளையும் அதோடு சேர்ந்து தருகிறீர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தீர், 10 கற்பனைகளை கொடுத்தீர். இதுவாக அந்த வார்த்தையில் அவர்கள் நிலைத்திருக்கும் வரைக்கும் அவர்கள் மேலே ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கினது. அதே போல் எங்களுக்கு ஆண்டவரே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் கொடுத்திருக்கிறீன். நாங்கள் இந்த வெளிப்பாட்டிலே நிலைத்திருக்கும் வரைக்கும் எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நீர் கூட்டி தருகிறவராயிருக்கிறீர். எங்கள் ஜபங்களை நீர் கேட்கிறவராயிருக்கிறீர். இப்பொழுது இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்மிடத்தில் வந்த ஒருவராயிலும் வெறுமையாக போனதில்லை. அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரே வார்த்தையை அருளி அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்பினீர். அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக சோத்திரம். நாங்கள் மனுஷகுமாரனுடைய ஊழியத்தின் நாட்களிலே மறுபடியும் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. உம்முடைய வார்த்தையை ஓப்பன் பண்ணி எங்களுடைய ஆத்மாவை நீர் போஷிக்க வேண்டுமாறு ஜீவிக்கிறோம். நாங்கள் மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையினாலே போஷிக்கப்படத்தக்கதாக, மேலே பறக்கத்தக்கதான அனுபவத்தை பெறும்படியாக, அந்த ஃபெய்த்தை பெறத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. சோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையின் மூலமாகவே கொடுக்கிறீர். உம்முடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது அதை நம்பி போகும் பொழுது அதன்படியே நடந்தது. அதே போல் நாங்கள் உம்முடைய வார்த்தையை நம்பி இந்த இடத்த விட்டு போகும் பொழுது அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டட் வேர்டாக மாறட்டும். அது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் வந்து பலிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வாஞ்சியோடு வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தாமைத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொடுக்கிறோம். ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் 1 புஸ்தகம் 18:40 சில வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம் போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 போய் பார் என்றான். 7 இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்க எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான்.
சரி, போதும். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கிளவுட் லைக் எ மேன்ஸ் ஹேண்ட். இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். Behold, there ariseth a little cloud out of the sea, like a man's hand. அதனால் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு, மனுஷனுடைய உள்ளங்கை அளவுள்ள சிறிய மேகம். A cloud like a man's hand. மனுஷனுடைய உள்ளங்கை அளவான, மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். A little cloud like a man's hand என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். உள்ளங்கை மேகம், ஷார்ட்டாக சொல்லப்போனால் உள்ளங்கை மேகம் என்ற தலைப்பிலே செய்தியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் கவனமாக கவனியுங்க. எலியா ஜெபம் பண்ணும் பொழுது 3.5 வருஷம் மழை இல்லை, பஞ்சகாலம் ஏற்பட்டது. இப்பொழுது 3.5 வருஷம் பஞ்சகாலம் முடிந்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவை பார்த்து, நீ உன்னை ஆகாபுக்கு காண்பி என்று சொல்லுகிறார். நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளையிடப் போகிறேன், நீ உன்னை ஆகாபுக்கு காண்பி. கோ ஷோ யுவர் செல்ஃப் அண்ட் டு ஏகப் அண்ட் ஐ வில் சென்ட் ரெயின் அப்பான் த எர்த். பூமியின் மேல் நான் மழையை கட்டளையிடப் போகிறேன், ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று. 18:1 வாசிக்கலாம்.
அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார்.
கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. The word of the Lord came to Elijah. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தீர்க்க தரிசிக்கு வருகிறது. God's word always comes to the prophet. நல்ல கர்த்தருடைய வார்த்தையானது இப்போ எலியா தீர்க்க தரிசிக்கு வந்தது. நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று அவர் சொல்லும் பொழுது, ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கும்படியாக எலியா போகிறான். ஆனால் இப்பொழுது பஞ்சம் மிக கொடியதாக இருக்கிறது. 2 வாசிக்கலாம்.
அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான், பஞ்சமோ வெண்ணில் சமாரியாவிலே கொடிதா இருந்தது.
இதோ எலியா வந்து ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். 3.5 வருஷமாக தன்னை காண்பிக்கலை. எலியா எங்கே இருக்கான்னு தேடுறோம், பக்கத்து நாட்டில் இருப்பானான்னு சொல்லி அங்கேயும் விசாரிக்கிறான். அப்படி எல்லா இடத்துல விசாரித்தாலும் எலியாவை அவனால் கண்டுபிடிக்க முடியலை. 3.5 வருஷம் எலியா வந்து ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்கலை. அப்படி காண்பித்தால் அவனை கொன்று போடுவான். இதனால் இவன் தன்னை காண்பிக்காதபடி மறைந்திருந்தான். ஆற்றண்டையில் போய் அங்கே மலையில் இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை காகங்கள் மூலமாக போஷித்தார். பின்பு அவன் சாரிபாத் ஊருக்கு போகிறான். அந்த விதவையின் மூலமாக ஆண்டவர் அவனை போஷித்தார். ஆகாபுக்கு எலியா எங்கே இருக்கானே தெரியாது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்து ஆகாபுக்கு உன்னை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடப் போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னால் ஆகாப்பு ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமே, இஸ்ரவேல் நாடு இருக்கிறது. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், கடைசியில் 144,000 பேர் மீட்கப்படுவார்கள் அப்படின்னு கொடுக்கும் பொழுது, இந்த சுற்றி இருக்கிற அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே யுத்தம் பண்ணினாலும் அவங்கள ஜெயிக்க முடியாது. காலையில் சொன்ன ரஷ்யா அவங்களுக்கு ஆயுதத்தை சப்ளை பண்ணுது. உலகத்தில் அதிகமான ஆட்டம் பம்ப்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்படி அவங்க எவ்வளோ ஆயுதங்களை சப்ளை பண்ணாலும் இவங்க பயப்படவே இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படலை? அவங்க வந்து ப்ராமிஸ் பீப்புள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள். தேவன் அவளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எத்தனை மில்லியன் பீப்புள் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ ஆயுதங்களை வச்சுருந்தாலும், இந்த இஸ்ரவேல் நாடு 1 கோடி மக்கள் கூட இல்லை, ஆனால் அவங்க பயப்படவே இல்லை. காரணம் வந்து கர்த்தர் அவர்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமீன். அதனால் அவங்க பயப்படலை. இப்பொழுது எலியாவுக்கு வந்து கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆகாப்புக்கு உன்னை காண்பின்னா ஆகாப்பு ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் மோசையை ஆண்டவர் பார்வோன் இடத்துக்கு அனுப்புகிறார். பார்வோன் மோசை எப்பொழுது கொல்லலாம் என்று யோசிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் அனுப்பும் பொழுது அவன் வந்து பார்வோன் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எவ்வளோ ஆயுதங்களை வச்சிருந்தாலும் மோசையை கொல்ல முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதே போல் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உலகத்திலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சா சாத்தான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவன் எவ்வளோ வியாதிகளை கொண்டாலும் எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டாலும் நம்மளை அவன் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த விசுவாசத்தில் அந்த தைரியத்தில் தான் நம்ம உலகத்தில் ஜீவிக்கிறோம். அவருடைய வார்த்தை என்னோடு கூட இருக்குது, என்னை குறித்து அவருடைய சித்தம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி என்னை டிஸ்ட்ராய் பண்ண முடியும்? இந்த தைரியம்தான் நமக்கு இருக்குது. கர்த்தர் மேலே உள்ள தைரியத்தில் தான் நம்ம உலகத்தில் வாழுகிறோம். சாத்தான் நம்ம வந்து பயங்காட்டுற நாயகிறான், பிளஃபாக இருக்கிறான். இது ஆகாப் ஜேசபெல் வந்து ஜலஜாவுக்கு எவ்வளோ அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த எலஜாவை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை அமனத்தில் வந்திருக்கு, த வேர்ட் ஆஃப் காட் கேம் டு த ப்ராஃபெட். அதனால் உன்னை காண்பி என்று சொல்லும் பொழுது தைரியமாக காண்பிக்கலாம், ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமீன். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் போய் அங்கே காண்பிக்கிறான். அதை பற்றிதான காரியங்கள் நமக்கு எவ்வளோ எழுதியிருக்கிறது. இப்பொழுது நம்ம பிரசங்கத்தினுடைய தீம் என்ன, அதை தான் பார்க்கணும். அதில் பிரசங்கத்தினுடைய தீம் என்னவென்றால், எல் லிட்டில் கிளவுட் லைக் எ மேன்ஸ் ஹேண்ட், உள்ளங்கை அத்தனையான சிறிய மேகம். எ கிளவுட் லைக் எ மேன்ஸ் ஹேண்ட், உள்ளங்கை அளவு சிறிய மேகம். இப்பொழுது அவ்விதமாக பஞ்சகாலம் இருக்கும் பொழுது ஆகாப்பிட்ட இவன் சொல்லுகிறான், அது அந்த எலஜா சொல்லுகிறான், பெருமழையின் சத்தத்தை நான் இறைச்சலை நான் கேட்கிறேன். தேர் இஸ் அ சவுண்ட் ஆஃப் அபண்டன்ஸ் ரெயின். பஞ்சம் அதிகமாக இருக்கிறது, அநேகர் செத்துப்போனார்கள், மிருக ஜீவன்கள் கூட செத்து போச்சு. அவ்விதமாக இருக்கிற நேரத்தில் இப்பொழுது எலஜா சொல்லுகிறான், ஐ ஹியர் எ சவுண்ட் ஆஃப் அபண்டன்ஸ் ரெயின், பெருமழையின் இறைச்சலை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறான். 41 வசனம்,
பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம் போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது.
பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. பஞ்ச காலத்தில் கொடிய பஞ்சகாலம், 3 வருஷமாக மழை இல்லை. ஆனால் இப்பொழுது எலஜா சொல்லுகிறான், பெருமழையின் இறைச்சலை நான் கேட்கிறேன். ஐ ஹியர் எ சவுண்ட் ஆஃப் அபண்டன்ஸ் ரெயின், பெரிய மழை வரப்போகுது, துரளான மழை வரப்போகிறது, அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறோம். எந்த விதமான சாத்தியமும் இல்லை, எந்த விதமான மழை பெய்யதுக்கான அறிகுறிகள் இல்லை, வெதர் கண்டிஷன் சரியில்லை, அது ரொம்ப ட்ரையாக இருக்குது. அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், பெருமழையின் இறைச்சலை நான் கேட்கிறேன் அப்படி என்று எலஜா சொல்லுகிறான். ஆனால் ஆகாப் அந்த சத்தத்தை கேட்டானா? மற்றவங்க அந்த சத்தத்தை கேட்டாங்களா? இல்லை. எவ்ரிபடி கான்ட் ஹியர் திஸ், ஒருத்தரும் அதை பற்றி அதை இந்த சத்தத்தை கேட்கலை. ஆகாப் அதை கேட்கவில்லை. ஏகப் கான்ட் ஹியர் திஸ், அதனால் ஆகாப் அந்த சத்தத்தை கேட்கல, ஆனால் எலியா கேட்குறான். அதே போல் அருமையான நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும், எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து நம்ம பெருமழையின் சத்தத்தை கேட்கும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரும் கேட்கலை, ஆகாப் கேட்கலை, ஆனால் எலியா காதில் அந்த சத்தம் கேட்கு. அதுதான் ஃபெய்த்துங்கிறது. அதே போல் சூழ்நிலைகள் இப்படி இருக்க அப்படி இருக்க இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் வேறு ஒரு சத்தத்தை கேட்குறீங்க, உங்களுடைய இதயத்தில் அதை கேட்குறீங்க. கர்த்தர் வந்து என்னை சுகமாக்குவார், கர்த்தர் என்னுடைய பிரச்சனைகளை சால்வ் ஆக்குவார். சூழ்நிலைகள் எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை செழிப்பாக மாற்ற முடியும், ஆண்டவர் அதை கூலாக மாற்ற முடியும், மழையை தர முடியும் என்று அவன் விசுவாசிதான். அந்த சத்தத்தை அவன் கேட்குறான், எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் எலஜா என்ன சொல்லுகிறான், ஐ ஹியர் த சவுண்ட் ஆஃப் அபண்டன்ஸ் ரெயின், நான் வந்து பெருமழையின் இறைச்சலை கேட்கிறேன் என்று. அதனால் நீர் போஜனம் பண்ணும் என்று சொல்லுகிறான். பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நீ போய் பார்த்துட்டு வா, சமுத்திர முகமாய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சமுத்திர முகமாய் போய் பார்க்குறான். அங்கே ஏதாவது மேகம் வருதா? ஒன்றுமில்லை. அவனுடைய பதில் என்னவென்றால், நத்திங், ஒன்றுமே வரல. ஏனால் இவன் வந்து நான் பெருமழையின் சத்தத்தை கேட்கிறேன் என்று சொல்லுகிறான், ஆனால் ஏதாவது மேகம் வருதா? ஒன்றுமில்லை. ஏழு தரம் நீ போய் பார்த்துட்டு வாங்குறோம், ஏழு தரம் போய் பார். 43
தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான்.
ஒன்றும் இல்லை, எந்த மேகமும் இல்லை. வானம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, பூமி ரொம்ப ட்ரையாக இருக்குது, எந்த கிளவுடும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏழு தரம் நீ பார். அவன் பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடி வரான், திருப்பி ஓடுறான், திருப்பி ஓடுறான், மறுபடியும் மறுபடியும் ஓடுகிறான். இப்பொழுது எலியா கர்மேல் பர்வதத்தில் அவன் தலையை குனிந்து முழங்காலுக்கு மத்தியில் அவன் வந்து முகத்தை வைத்து அப்படி தன்னை குனிஞ்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் அந்த இடத்த விட்டு நகழலை, அவன் ஜெபத்திலே இருக்கிறான். நீ வேலைக்காரனை பார்த்து நீ போயிட்டோ, ஒரு முறை போயிட்டு வரான் இல்லைங்கிறான், திருப்பி போகிறான் இல்லைங்கிறான். இப்படி 6 போயிட்டு ஒன்றையும் காணலை. ஐ சீ நத்திங், நான் எதையுமே பார்க்கலை என்று சொல்லுகிறான். தேர் இஸ் நத்திங். And he said, go again 7 நீ 7 நீ போய் பாருன்னு சொல்லும் பொழுது, 7 அவன் ஓடி போய் பார்க்கும் பொழுது அவன் 44 வசனத்தை வாசிக்கலாம்.
7 தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான்.
இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஒரு சிறிய மேகம், மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை, அதனால் சிறிய மேகம். நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது அது உள்ளங்கை மாதிரி இருக்கு. அதனால் மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனையை ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது என்று சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரனை பார்த்து நீ ஆகாப்ட்டு போய் சொல். வேலைக்காரன்தான் போய் சொல்கிறான், எலியா சொல்லலை. அதனால் வேலைக்காரங்கிட்ட போயிட்டு நீ வந்து மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டிக்கிட்டு நீர் ஓடிடும் அப்படின்னு சொல்லுகிறான். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம்.
நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லி.
ஏதோ பெருமழை வந்துட்டுனா மழையில் மாட்டிக்கிடுவேரு, வீடு போய் சேர முடியாது. அதனால் நீர் சீக்கிரமாக ரதத்தை பூட்டிக்கிட்டு போயிடும். பெருமழை வந்துச்சு, உள்ளங்கை மேகத்தை கொண்டு பெரிய மழையாண்ட கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அந்த சீசனில் இருக்கிறீங்க. இப்பொழுது பெருமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அளவுக்கு அதிகமாக மழை பெய்கிறது. இவ்வளோ நாளும் ட்ரை சீசன் இருந்தது, மழை பெய்யலை, இப்பொழுது மழை பெய்கிறது. அதனால் மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி நீர் போய்விடும் என்று சொல்லுகிறான். அவன் ரதத்தை பூட்டி போகிறதுக்குள்ள இவன் மேலே தேவனுடைய கரை இருந்ததுனால இவன் ஓடுறான். ரதம் குதிரை இழுத்துக்கிட்டு போது அது ஸ்பீடாக போகும், அதை விட இவன் ஸ்பீடாக போயிட்டான் அப்படி என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 45-46 வாசிக்கிறான்.
அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான்.
அவன் இஸ்ரேலுக்கு வருவதற்கு முன்னதாக இவன் அவனுக்கு முன்னால் போய் சேர்ந்துட்டான். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. ஆமீன். The hand of the Lord was on Elijah. தன் அறையை கட்டி கொண்டு ஓடுகிறான். அந்த ரதத்தை விட இவன் ஸ்பீடாக ஓடி அவனுக்கு முன்னால் இவன் இஸ்ரவேலில் போய் சேர்ந்துட்டான். ஆகாப் பெருமலையில் மாட்டியிருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலுக்கு அவன் வருவதற்கு முன்னதாக, இஸ்ரேலுங்கிறது ஒரு இடம், அவனுக்கு அங்கேயும் ஒரு அரண்மனை இருக்கிறது. அதனால் அங்கே வருவதற்கு முன்னதாக இவன் அதற்கு முன்னாலாக ஓடிவிட்டான். ஆமீன். இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்ம அதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். த சவுண்ட் ஆஃப் அபண்டன்ஸ் ரெயின். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும், எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும், அதை மத்தியிலையும் ஆண்டவர் நமக்கு செழிப்பை தருவார். ஆமீன். நம்முடைய விரோதிகள் நமக்கு எவ்வளோ விதமான தொல்லை கொடுத்தாலும், என்ன விதமான சோதனைகள் இருந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஆமீன். அதனால் முதலாவது வறட்சி வரும். மழை பெய்யலைன்னா வறட்சி வரும், ட்ராட், வறட்சி வரும். அதன் பின்பு ஃபெமைன் ஏற்படும், அதன் பின்பு பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் ஏற்படும் பொழுது அநேகர் செத்து போவார்கள். ஏசபேல் விக்கிரகாரனை கொண்டதுனாலே பாகாலையும் அசுரத்தையும் வழிபட்டபடினாலே இஸ்ரவேல் அனைத்தையும் விக்கிரகாரனைக்கு வழி நடத்தினபடினாலே கர்த்தர் எலியாவை கொண்டு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படி அல்லாதபடி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்லுகிறார். உணராஜாக்கள் 17:1
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாக எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்,
என்னுடைய வார்த்தை அல்லாதபடி மழை பெய்யாது. நான் மழை பெய்யும் சொன்னாதான் அது மழை பெய்யும். அதனால் ஹி ஹேட் த கீஸ் ஆஃப் ஹெவன், அவன் வானத்தின் திறவுகோலை வைத்திருந்தான். வானத்தை பூட்ட முடியும், வானத்தை திறக்க முடியும், அந்த சாவி அவனத்தில் இருந்தது. அதனால் நான் இப்பொழுது வானத்தை பூட்டுகிறேன், நான் திறந்தால் தான் மழை பெய்யும், என்னுடைய வார்த்தையினால் அல்லாதபடி அங்கே மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. அதனால் ஹெவன் வந்து ஸ்கை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அங்கே ட்ரை வெதர், வறண்ட காற்று வீசும். இவ்விதமாக மூன்று கொஞ்சம் மழை பெய்யாது, நான் சொன்னால் தான் மழை பெய்யும் என்று அவ்விதமாக சொல்லும் பொழுது அங்கே ட்ரைனஸ் ஏற்பட்டது, வறண்ட சூழ்நிலை வந்தது, பின்பு பஞ்சம் வந்தது. அதில் பஞ்சம் வரும்பொழுது மனுஷங்களை மட்டும் அதை அஃபெக்ட் ஆக்காது, அனிமல்ஸ் மிருகங்களையும் அஃபெக்ட் ஆகும். அதனால் அனிமல்ஸ் வந்து சஃபர் பண்ணுறாங்க. அந்த குதிரைகள் கழுதைகள் எல்லாமே புல் கிடைக்காம செத்து போகும். ஆகாப் உபதியா என்ற காரியதரிசியை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அவன் போகிறான், எங்கேயாவது தண்ணி இருக்கா, நிறையா குதிரைகள் செத்து போச்சு, கழுதைகள் செத்து போச்சு, இருக்கிறதையாவது நம்ம காப்பாற்றுறதுக்கு எங்கேயாவது புல் கிடைக்குமா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு நீ ஒரு பக்கத்தில் போ நான் ஒரு பக்கத்தில் போகிறேன், தேடி பார்க்கலாம், எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி இருக்கா, எங்கேயாவது கொஞ்சம் புல் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி உபதியாவுக்கு தரிசனமாகிறான். 5 வாசிக்கலாம்.
ஆகாப் உபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகள் இடத்திற்கும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதுகளையும் ஆவது உயிரோடே காப்பாற்றும்படி.
இருக்க எல்லாமே மிருக ஜீவன்கள்லாம் செத்து போச்சு, மனுஷங்களும் நிறைய பேர் செத்துட்டாங்க. அது அவங்க மனுஷங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை, அது என்ன செய்யுதுனா மிருக ஜீவன்களையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கிறது. இதனால் அதை இருக்கிற மிருக ஜீவனில் காப்பாற்றுறதுக்காக எங்கேயாவது தண்ணி இருக்கிறதா, எங்கேயாவது புல் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் எலியா வந்து அங்கே உபதியாவுக்கு தரிசனமாகிறார். இந்த பஞ்சம் வரும்பொழுது வியாதியும் ஏற்படும். சோமாலியாவில் அந்த குழந்தைகளெல்லாம் அப்படியே வந்து சாகுது, ஆகாரம் இல்லாமல் சாகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகளெல்லாம். அதனால் வயிறு இப்படி பெருசாக வரும், தலை வந்து பெருசாக இருக்கும், எலும்பெல்லாம் அப்படியே தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லாத பஞ்சத்தில் காக்கா வந்து அந்த கொத்தி அதை சாப்பிடும். அவ்விதமாக நம்ம உலகத்தில் ஒரு பகுதியில் பஞ்சம் இருந்தது. இப்போ என்ன நிலைன்னு தெரியல. இதை அப்படி விதமான பஞ்சத்தில் பல வியாதிகளும் வரும். இதனால் வந்து பஞ்சம் வந்து லேசான காரியம் இல்லை, ரொம்ப மோசமான காரியம். அது மனுஷங்களையும் மிருக ஜீவன்களையும் எல்லாத்தையுமே அது அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து உலகத்திலேயே ரொம்ப லாங்கஸ்ட் ட்ராட் வறட்சி எங்கே இருக்கிறது என்றால் தென் அமெரிக்காவில் அட்டாகாமா டெசர்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது என்ன சொல்லுறதுன்னா, த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த், உலகத்திலே மிக ட்ரையஸ்ட் பிளேஸ் வந்து அதுதான். பல நூற்றுக்கணக்கான மைல் பரப்பளவுக்குண்ட அந்த டெசர்ட்டில் வந்து உலகத்திலேயே மிக வறட்சியான இடம். 400 மழை பெய்யலையா. 1571 1971 வரைக்கும் 400 அந்த இடத்துல மழை பெய்யலையா. உலகத்திலேயே மிக வறட்சியான இடம், சகாரா பாலைவனம் கூட கிடையாது. அவிதமான ஒரு வறட்சியான ஒரு இடம் தென் அமெரிக்காவில் சிலி நாட்டில் இருக்கு. எல்லாம் வறட்சி வந்து அங்கே எந்த ஜீவராசிகளும் வாழ முடியாது. மனுஷனுக்கு தண்ணீர் அவசியம், 3 தண்ணி குடிக்காமல் நம்ம இருக்க முடியாது. ஆகாரம் வந்து சாப்பிடாம கூட கொஞ்சம் நாள் இருக்கலாம், ஆனால் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியாது. வாட்டர் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். இப்பொழுது ஆண்டவர் அவிதமான பஞ்சத்தை அனுப்பும் பொழுது அந்த ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அங்கே பஞ்சத்தை அனுப்புகிறார். சமாரியாவிலே பஞ்சம் அதிகமாக போய்விட்டது. லேண்ட் எல்லாமே கிராக் விட்டு போயிட்டு இவ்விதமாக வெடிப்புகள் வந்து ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் வந்து தம்முடைய வார்த்தையினாலே எலியாவோடு பேசுகிறார், நீ போய் ஆகாப்புக்கு காண்பி, நான் வந்து ஓ தேசத்தில் நான் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமீன். அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் ஜனங்களையெல்லாம் கர்மேல் பர்வதத்துக்கு கூப்பிடுகிறான். ஆகாப்பை சந்திக்கும் பொழுது நீர் ஜனங்களையெல்லாம் கர்மேல் பர்வதத்துக்கு கொண்டு போகிறோம், நீங்கள் ஏன் ரெண்டு நினைவிலினாலே குந்தி குந்தி நடக்கிறீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடுங்கள், இதை பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள். இப்பொழுது யார் தெய்வங்கிறத நம்ம நிரூபிக்கலாம். ஜனங்கள் எல்லாரையும் கர்மேல் பர்வதத்துக்கு நீ கூட்டி கொண்டு வா. பாகால் பூசாரிகள் 400 பூசாரிகள் இருக்கிறார்கள். ஏசபேல் பந்தியில் சாப்பிட்டவங்க 450 பேர், மொத்தம் 850 பேர். எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வர சொல்லுவோம், பார்க்கலாம் கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா, சேலஞ்சு பண்ணுகிறோம். அதே போல் தான் பென்காம் வந்து சேலஞ்சு பண்ணார். எங்கே பாம்பேயில் சேலஞ்சு பண்ணார். 500,000 பேர் வந்திருக்கிறாங்க, 17 மதத்தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. இதோ குருடன் உங்கள் முன்னால் நிற்கிறான். எனக்கு ஆண்டவர் 2 வருஷத்துக்கு முன்னால் தரிசனம் கொடுத்தார், இந்த குருடன் வந்து இது வந்தான். அந்த குருடன் உங்களுடைய கடவுள் பேரை சொல்லி இவன் கண்ணை திறந்தீங்கன்னா நான் உங்கள் கடவுளை ஏற்றுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 17 மத தலைவர்களும் ஒருத்தரும் எழும்பி வரல. ஏன்னா அவங்க கும்பிடுற கடவுள் பிறவிக்குருடைய கண்ணை திறக்க முடியாது. பின்பு அவர் சேலஞ்சு பண்ணுகிறார், இதோ நான் என்னுடைய கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கண்ணை திறப்பேன் என்றால் நீங்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இதோ நிறைய பேர் கையை உயர்த்தினாங்க. இப்பொழுது அந்த அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவன் கண் திறக்கப்பட்டது. 500,000 பேர் மத்தியில் அந்த சாட்சி நடந்தது. 17 மதத்தலைவர்கள், இன்றைக்கி மத சம்பந்தமான கட்சியில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் அதே மதம் வந்து அப்பொழுதும் இருந்தது. 1984 அங்கே சேலஞ்சு பண்ணுகிறார், மும்பையில் சேலஞ்சு பண்ணுகிறார். பண்ணும் பொழுது அந்த மதத்தலைவர்கள் எல்லாம் சைலண்ட்டாக மாறிட்டாங்க. எல்லாம் அவர் காலில் விழுந்தாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி வந்து பிரதர் பென்காம் கோட்டை பிழிச்சு இழுத்து அவர் பாக்கெட்லாம் கிழிஞ்சிட்டு போயிட்டு அவரை தொடருக்காக வர்றாங்க. அவன் கண் திறக்கப்பட்டது. அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணுறார், கர்த்தர் தெய்வமா அல்லது விக்கிரங்களை நீங்கள் கும்பிடுற கடவுள் உண்மையான கடவுளா, இப்பொழுது சேலஞ்ச் பண்ணுகிறேன். எங்க அதே போல் எலேஜா சேலஞ்ச் பண்ணான், நம்முடைய எலேஜா சேலஞ்ச் பண்ணார். அதே எலேஜாவின் ஆவிதான் அவருக்குள்ளே இருக்கு. அதனால் சேம் எலஜா அனாய்டிங் அவர் மேலே இருக்கிறது. இல்லை எலியா என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதெல்லாம் பிரதர் பென்காம் செய்தார். அப்பொழுது கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது அக்கினால் உத்தரவு கொடுக்குற தேவன் தான் தேவன். நீங்கள் ஒரு காளையை கொண்டு வாங்க, நானும் ஒரு காளையை கொண்டு வரேன், சந்து சந்தா துண்டிச்சு வைப்போம், அக்னி போடக்கூடாது, வானத்துலேருந்து அக்னி வந்து பச்சிக்கணும். எந்த காட் வந்து ஃபயரை அனுப்புகிறாரோ அந்த காட் தான் உண்மையான தேவன் என்று அவன் சேலஞ்சு பண்ணுகிறான். இதை 1 Kings 18:32-34 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது அவங்க வந்து பாகாலே பாகாலேன்னு கூப்பிடுறாங்க. ஒருவேளை அவர் உங்கள் கடவுள் பிரயாணம் பண்ணியிருப்பார், எங்கேயோ தூர இடத்துக்கு போயிருப்பார், இன்னும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுங்க அப்படின்னு பரியாசம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, இதோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவங்களுடைய சரீரத்தை கீறி கொண்டார்கள். சரீரத்தை கீறி கொண்டு அவர்கள் அவங்க கடவுளை நோக்கி பாகாலே பாகாலே என்று கூப்பிடுகிறார்கள். இதை மத்தியான நேரம் ஆகிவிட்டது. ஒருவேளை அவர் தூக்கத்தில் இருப்பார், உங்கள் கடவுள் தூக்கத்தில் இருப்பார், அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்கன்னா சத்தமே பிறக்கலை. அந்த பலியை துண்டிச்சு வச்சுருக்காங்க, அது அப்படியே தான் இருக்குது, அது மேலே ஃபயர் வரலை. இப்பொழுது அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் 3 மணிக்கு அவன் வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் நான் வார்த்தையை செய்தியை முடிக்க வேண்டும். அதனால் அவன் பலிபீடத்தை செப்பனிடுகிறான், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுகிறான். பின்பு விறகு கட்டைகளை அடுக்கி வைத்து அவன் ஒரு காளையை கொண்டு வந்து அதை சந்து சந்தாக துண்டித்து வைக்கிறான். எல்லாமே ஒரு ஒழுங்கு கிரமம் தான், எல்லாமே ஒரு ஒழுங்கு கிரமம். அதன் பின்பு அந்த பலியின் பலியை அந்த பலிபீடத்தை சுற்றி ஒரு வாய்க்காலை தோண்டுகிறான். வாய்க்காலை ஏற்படுத்தி நீங்கள் வந்து பலியின் மேலே தண்ணியை ஊற்றுங்கன்னு சொல்லி அந்த மூன்று முறை அங்கே பலியின் மேல் தண்ணி ஊற்றுறாங்க. விறகு கட்டை எல்லாமே நனைஞ்சு போகுது. சுற்றி என்ன செய்கிறான்னா வாய்க்காலில் தண்ணீரை கொண்டு நிரப்புங்கன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் தண்ணீர் ரொம்ப ஸ்கேர்சிட்டி, ரொம்ப ப்ரெஷியஸ். ஆனாலும் என்னச்சாங்க, எங்கேருந்து தண்ணியை கொண்டு வந்தாங்களா சொல்லுவோம், ஆள் கிணத்துலேருந்து கொண்டு வந்திருக்கலாம். அந்த தண்ணீரை குடங்குடமாக கொண்டு வந்து தண்ணியை ஊற்றுறான். வாய்க்கால் முழுசும் தண்ணீரை நிரப்பிட்டு இப்பொழுது கத்தரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே நீரே இஸ்ரவேலில் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இதையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதையும் இந்த ஜனங்களுடைய இதயத்தை நீ திருப்பினீர் என்பதை நான் அறியும்படியாக என்னை கேட்டறலும், என்னை கேட்டறலும் என்று அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் அண்ட் கன்சியூம்டு த சாக்ரிஃபைஸ். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்னி வந்து பலியை பட்சித்து போட்டது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் முகம் கூப்பிட விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது எலஞ்சா சொல்லுகிறான், பாகாலி தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகக்கூடாது, ஒருவனும் தப்பி போகாதபடி அவனை பிடிங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் போய் அவங்களை பிடிக்கிறாங்க. 850 அங்கே பூசாரிகள் இருக்கிறார்கள். அவங்க இப்பொழுது கார்மேல் பருவத்தில் உயரத்தில் நடக்குது, இவன் கீழே இறங்கி வர்றான். அவங்கள எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கீழே வந்து கீசோன் ஆற்றண்டையில் அவர்களை வெட்டி போட்டான் என்று பைபிளில் போட்டிருக்கு. 40 வாசிக்கலாம்.
அப்பொழுது எலியாவளை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான்.
சரி, God sent the fire down. ஆண்டவர் ஃபயர் அனுப்பினார், அது பலியை பச்சித்து போட்டது. God was on the scene. இப்பொழுது தேவன் காட்சியிலே தோன்றியிருக்கிறார். இங்கே ஃபால்ஸ் ப்ராஃபட் இருக்கிறாங்க. 400 + 450 அங்கே ஃபால்ஸ் ப்ராஃபட் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பிடிச்சி கீசோன் ஆற்றங்கண்டையிலே அவங்கள மேலேருந்து மலையிலேருந்து கீழே கூட்டிகிட்டு வரான். கீழே கூட்டிகிட்டு வந்து வெட்டி போட்டான். பின்பு இவன் மேலே ஏறுகிறான், அந்த கர்மேல் பருவத்தில் ஏறுகிறான். ஏறி என்ன செய்கிறான் என்றால் அவன் வந்து தன்னை குனிகிறான். அவனுடைய முதுகெலும்பு ரொம்ப பெண்டாகுது. வயசாக ஆக முதுகெலும்பு பெண்டாகாது. நம்ம குனியது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஒரு பொருள் கீழே விழுந்தால் அதை எடுக்க கஷ்டம். ஆனால் அவனுடைய முதுகெலும்பு வில்லா வளையுது. குனிஞ்சு அப்படியே குனிஞ்சு ரெண்டு முழங்கால்க்கு நடுமத்தியில் முகத்தை கொண்டு வருகிறான். அந்த அளவுக்கு தன்னை பெண்டாக்கி இவன் வந்து என்னச்சுனா தன்னை தாழ்த்தி அவன் வந்து ஜபத்தில் இருக்கிறான். வேலைக்காரனை பார்த்து போய் பார்த்துட்டு வாங்குறான். 6 முறை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது நீ இன்னும் 7 முறை போய் பார். அவன் இல்லை இல்லைன்னு சொல்லும் பொழுது இவன் என்ன செய்கிறான்னா ஆண்டவருடைய ப்ராமிஸை நினச்சி பார்க்குறான். அதே போல் இல்லை இல்லை, சரியில்லை, இன்னும் உடம்பு சரியாக வரல, இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலை, நம்ம ப்ராமிஸை பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் என்ன பெற ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன், அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். இதுதான் எனக்கு கொடுத்த ப்ராமிஸ். இந்த கால் வலியை குறித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் ஆபகுக்கு 3:19. நான் வந்து கால் வலிக்குதே வலிக்குதுன்னு அதை பார்க்கக்கூடாது. இன்னும் ஒன்றும் மேகம் வரலையே வரலன்னு பார்க்கக்கூடாது. நான் வந்து ப்ராமிஸை பார்க்கணும். நான் பைபிளை திறந்து ப்ராமிஸை பார்த்து அதை நான் விசுவாசிக்கணும். அதனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார், 18:1 அவனுக்கு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளை இடுவேன். அதான் ப்ராமிஸ். அதை வாசிக்கலாம்.
அநேக நாள் சென்று 3 கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடுவேன்.
ஏதோ நீ உன்னை போய் ஆகாப்புக்கு காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளை. ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். அதான் ப்ராமிஸ். அவனுக்கு ஆண்டவர் நான் மழையை கட்டளை இடுவேன்னு சொல்லும் பொழுது அது எப்படி அந்த ப்ராமிஸ் நிறைவேறாமல் போகும்? அது 6 முறை பார்க்கும் பொழுது அது இல்லை, நத்திங். அவன் வந்து வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், இல்லைங்கிறான், திருப்பி போங்க, ஓடுறான், ஒரே ஓட்டம் ஓடுறான், வந்து சொல்கிறான், ஓடுறான், சொல்கிறான், ஓடுறான். அதே போல் இன்றைக்கி ஒரு பாஸ்டர் வந்து அந்த சர்வெண்ட்டாக இருக்கிறார். போய் பாரு போய் பாருன்னு தீக்கு தேசி சொல்கிறார். நீ வேதத்தை பாரு, நீ வந்து பைபிளை பாரு, இனி என்னுடைய மெசேஜை பாரு, அதில் என்ன சொல்லியிருக்கு அதான் நடக்க போகுது, அது கண்டிப்பாக இல்லை இல்லைனாலும் அது வரப்போகுது. ஒரு குருடன் கண்ணை திறக்கும் பொழுது அவன் வந்து கேட்குறான், இது மாதிரி அவர் தரிசனம் கண்ணுக்கிறார், அவன் கண்ணு திறக்கப்பட்ட மாதிரி, நான் வந்து இத மாதிரி விஷன் பார்க்குறேன், உன் கண்ணு திறந்துட்டு அப்படிங்கிறார். அதனால் அவன் வந்து சொல்கிறான், இதே மாதிரி கண் அப்படி தானே இருக்குது, குருடாக தானே இருக்குது, ரெண்டு கண்ணும் குருடு. நான் வந்து இல்லை, நான் வந்து தரிசனம் பார்த்தேன், அது உண்மை, அதனால் ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு நீ சொல், தேங்க்யூ ஃபார் த ஹீலிங் சொல் அப்படி. அதே போல் அவன்ஸுக்கு அப்படி அவர் பிறந்த பெண்ணான்னு சொன்ன மாதிரி கத்த ஆரம்பித்தான். கொஞ்சம் நாளாக கண்ணு தெரியவே இல்லை தான். பின்பு பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே சேவ் பண்ண போய் உட்காரும் பொழுது அந்த பார்பர் வந்து பரியாசம் பண்ணுறான், நீ வந்து அந்த பிரதர் பென்காம் கூட்டத்துக்கு போனிய, அங்கே உனக்கு கண்ணு திறந்துட்டுன்னு சொன்னாங்களே இப்படின்னு அவன் பரியாசம் பண்ணுறான். இந்த பார்பர் ஷாப்புக்கு போனால் அந்த பார்பர் ஏதாவது ஒன்று பேசுவார். அதே மாதிரி தான் அமெரிக்காலேயும் அப்படி தான், அங்கே பேசும் பொழுது இப்போ இப்படி உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து போனியா, உனக்கு கண்ணு திறந்துட்டுங்கிறாங்க, பரியாசம் பண்ணினான், ப்ரைஸ் அ லாட் ஃபார் இஸ் ஹீலிங் என்று சொல்லி அவன் அப்பமும் அங்கே ப்ரைஸ்லான்னு சொன்னான். அந்த நேரத்தில் கண்ணு தெரிஞ்சிட்டு உடனே தெருவில் ஓட ஆரம்பித்தான். இவன் பார்பர் பின்னால் போகிறானான், அவன் பரியாசம் பண்ண சொல்ல கண்ணு தெரிஞ்சிட்டு. அதே போல் மற்றவங்க நம்மளை பரியாசம் பண்ணாலும் என்ன, உனக்கு அப்படி தானே இருக்குது, இன்னும் எந்த சேஞ்சும் இல்லையே, எந்த முன்னேற்றமும் இல்லையேன்னு சொன்னாலும் அவங்க அப்படி நினச்சாலும் நம்ம வந்து ப்ராமிஸை தான் பார்க்கணும். அவருடைய ப்ராமிஸ் என்ன சொல்லியிருக்கு, ஆகாபுக்கு உன்னை காண்பி மழை பெய்யும்னு சொல்லியிருக்க, தேசத்தின் மேல் மழை கட்டளையிடணும், அந்த வார்த்தை எப்படி பொய்யா போகும். அதனால் 6 முறை அந்த வேலைக்காரன் போகிறான், போய் போய் பார்த்து ஒன்றுமே இல்லை, நீ இன்னும் 7 தர நீ போ, 7வது முறை பார்க்கும் பொழுது அங்கே சமுத்திரத்தந்து உள்ளங்கை அத்தனை ஒரு மேகம் அங்கே காண்கிறது. இவன் சொல்கிறான், உள்ளங்கை அத்தனை மேகம் வருது, என்னாச்சு, இப்போ இன்னைக்கு காலில் வலி இல்லையே, அது என்ன அதிசயம், அதுதான் உள்ளங்கை மேகத்தின் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காமிப்பார். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், திடீர்னு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், திடீர்னு வியாதி தன்னுடைய பிடியை தளர விடும், திடீர்னு சூழலை மாறும். நான் ஒரு உள்ளங்கை தான் பார்க்கறேன், சிறிய மேகம் தான், கொஞ்சம்தான், இன்னும் ஃபுல்லாக ஹீலிங் ஆகலை, கம்ப்ளீட் ஹீலிங் ஆகலை, ஆனால் அந்த ஹீலிங் அடையாளத்தை நான் பார்க்குறேன், மழை வர்றதுக்குடைய அடையாளத்தை ஒரு சின்ன மேகத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதோ ஆகாப்பிட்ட போய் நீ சொல்லு, ரதத்தை பூட்டிக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடும், பெருமழை கேட்குறது. ஹியர் த சவுண்ட் ஆஃப் த அபண்டன்ஸ் ரெயின், நான் பெருமழையின் இறைச்சலை கேட்குறேன், மழை பெஞ்சா சோர்னு பெய்யும். அதே போல் அந்த சத்தத்தை, பெருமழையின் இறைச்சலை நான் கேட்குறேன், நீ சீக்கிரமாக ரதத்தை பூட்டி கொண்டு போ, மழை வந்து உம்மை தடை செய்யாதபடிக்கு சீக்கிரமாக நீ போன்னு சொல்லும் பொழுது, அதே போல் மேகம் அங்கே வந்தது, கருமேகம் உண்டானது, காற்று வீசினது, மழை பெய்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. அதனால் லுக் பியாண்ட் அவர் ஃபைவ் சென்சஸ், நம்முடைய ஃபைவ் சென்சஸ் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லும், நம்முடைய உடம்பு சொல்லும் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லும், நம்முடைய சூழ்நிலைகள் சொல்லும் இன்னும் வர வர பிரச்சனை அதிகமாக தான் ஆகுதுன்னு சொல்லும். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், நம்ம வந்து அந்த நம்ம முயற்சியை விடக்கூடாது, நம்முடைய ஜபத்தை விடக்கூடாது, நீ மறுபடியும் போ, நீ சோர்ந்து போகாத, நீ இன்னும் போய் பாரு என்று சொல்லும் பொழுது இவன் ஜபத்தில் இருக்கிறான். இது அவன் 7வது முறை பார்க்கும் பொழுது சிறிய மேகம் வந்தது, ஆண்டவர் அடையாளத்தை காண்பித்து விட்டார், இனிமேல் பெருமழை கேட்கும், பெருமழை வரும் என்று அந்த எலஜா பிலீவ் பண்ணுறான். எலஜா ஃபைத் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்க. நமக்கு முன்னால் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் அதை தான் யோசிப்பேன், அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து சும்மா அவங்கெல்லாம் ஓட்டத்தை ஓடலை, எல்லோரும் பல சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு எவ்வளோ வந்து போராட்டமாக இருந்திருக்குன்னு நீங்கள் யோசிப்பாரு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டு வருகிறான், செவந்த சமத்தில் பக்கத்தில் வந்தோடனே பார்வன் ரதத்தை பூட்டிக்கிட்டு 600 ரதத்தை பூட்டி கொண்டு தன்னுடைய சேனையோடு வருகிறான். அந்த ஜனங்களை எப்படியும் மடக்கி நம்ம திருப்ப கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் வந்து சிவந்த சமுத்திரத்தில் வரும்பொழுது முன்னால் கடல் இருக்குது, ரெண்டு பக்கத்தில் செங்குத்தான மலை இருக்கிறது, எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது, கண்ணியில் மாட்டிக்கிட்டான். அந்த நேரத்தில் அவன் ஃபெய்த் எப்படி இருந்திருக்கும், அவன் சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. இப்படி நிறைய உதாரணம் இருக்குது. அவங்கெல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க, அவங்களாம் ஃபெய்த்தில் ஜீவித்தாங்க. இப்போ நீங்கள் ஃபெய்த்தில் ஜீவிக்கிறது, உங்களை விட அதிக ஃபெய்த்தில் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சூழ்நிலை நம்மளை விட மோசமாக இருந்திருக்கு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எல்லாம் புலம்ப முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அவன் ஒரு மனுஷன் என்ன செய்வான், அதனால் அவன் கத்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நீ என்ன முறையிட்டு கொண்டிருக்க, நான் தான் வந்து உங்களை வழி நடத்தி வந்திருக்கேன், கானாந்தேசில் கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கும் பொழுது எப்படி என்னுடைய ப்ராமிஸ் நிறைவேறாமல் போகும், அதை சிவந்த சமுத்திரமோ அல்லது மலைகளோ தடை செய்ய முடியாது, பார்வன் உங்களை திருப்பி கொண்டு போக முடியாது. ஏனென்றால் என்னுடைய வார்த்தை அவிதமாக சொல்லியிருக்குது, என்னுடைய ப்ராமிஸ் அவிதமாக இருக்கிறது, நீ முறையிடுறது என்ன, வை கிராய் ஸ்பீக் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ வந்து நீ ஏன் முறையிடுகிறா, நீ பேசு, இதை உன் கோலை நீட்டு என்று சொல்லும் பொழுது சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. ஹல்லேலூயா. பார்வோன் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்க்கப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஜெயம் கிடைத்தது, பெரிய விக்டரி கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் எப்படி இருந்திருப்பீங்க, நீங்கள் மோசே போல் இருந்திருந்தால் எவ்விதமான அந்த சூழ்நிலையை அவன் எப்படி சமாளித்தான், எப்படி அதை ஃபேஸ் பண்ணான். அதே போல் நமக்கு பல சோதனைகள் வருகிறது, பல பிரச்சனைகள் வருகிறது, அதை சகிக்கணும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதை நம்ம ஜெயிக்கணும். ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, அவன் ஜெயித்தது போல் நம்ம ஜெயிக்க முடியும். இதுதான் நமக்கு கர்த்தர் நமக்கு நிறைய திருஷ்டாந்தங்களை பைபிளில் எழுதி வச்சிருக்கிற. எங்கே பைபிளை புரட்டினாலும் அங்கே ஃபெய்த் இருக்கு. பைபிள் ஃபுல்லாகவே ஃபெய்த்தை போதிக்கு. இந்த நேரத்தில் எலஜாவுடைய ஃபெய்த்தை பாருங்கள். அங்கே உள்ளங்கை மேகம்தான் இருக்கிறது, அது எவ்வளோ மழையை கொடுக்கும், கொஞ்சம் மழையை தான் கொடுக்க முடியும், கொஞ்சம் நேரம் தூரலை கொடுக்க முடியுமே ஒழிய பெருமழை பெய்யாது. ஆனால் இவன் சொல்கிறான், பெருமழையின் இறைச்சலை நான் கேட்குறேன். ஐ ஹியர் த சவுண்ட் ஆஃப் த அபண்டன் சைன். அந்த மழை உமை ஸ்டாப் பண்ணாதபடி நீ ரதத்தை பூட்டி கொண்டு ஓடிவிடுன்னு சொல்லும் பொழுது அங்கே மழை பெய்தது. ஹல்லேலூயா. அங்கே பெருமழை பெய்தது, பயங்கர கனமழை பெய்தது. நம்முடைய தேவைக்கு அதிகமாக ஆண்டவர் செய்ய முடியும். ஆமென். மோர் தேன் வாட் வி நீடு. நம்ம செய்கிறத, நம்ம நினைப்பதை காட்டிலும், நம்ம விரும்புவதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாக செய்ய முடியும். ஆமேன். அதனால் அவன் பார்த்தது ஆறு முறை பார்க்கும் பொழுது இல்லை, ஏழாவது முறை பார்க்கும் பொழுதும் உள்ளங்கை மேகம்தான், பெரிய மேகம் வரல, அந்த உள்ளங்கை மேகம் சிறிய மேகத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய மலையை கட்டளையிட்டார். ஆமீன். அதனால் தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவதற்காக அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எல்லாம் அவருடைய ஸ்டோர் ஹவுஸில் இருக்கிறது. நம்முடைய ஃபைனான்சியல் நீடு எல்லாத்தையும் அவர் சந்திக்க முடியும். நம்முடைய சிக்னஸ் எல்லாத்தையுமே அவர் சரி பண்ண முடியும். நம்ம மட்டும் விசுவாசத்தை விடாதபடி அவன் ஏழு முறை திருப்பி திருப்பி பார்த்தான். சோர்ந்து போகாதபடி நம்முடைய ஃபெய்த்தில் நிற்பம் என்றால் ஆண்டவர் நம்முடைய ஃபெய்த்தை ஹானர் பண்ணி அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியும். ஆமீன். நம்முடைய சிச்சுவேஷன் எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் அதை அவர் செழிப்பாக மாற்ற முடியும். அதனால் இதுவரைக்கும் நான் பேக்ரவுண்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். இப்பொழுது நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். அதுக்காக பாஸ்டர் ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுவார்னு நினைக்காதங்க. 7:30 மணிக்கு கரெக்டாக முடிக்க விரும்புகிறேன். பிரசங்கத்தை ரொம்ப நீளமாக கேட்குறது அவசியமாக, அது நல்லது தான். ஆனால் நான் நிறைய உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன், நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறது தான் மெயின். போதுமான அளவு பிரசங்கம் பண்ணியாச்சு. நீங்கள் ரேப்சரில் போகிறதுக்கு போதுமான அளவு இந்த பிரசங்க பீடத்திலிருந்து கர்த்தருடைய கிருபையினால் நான் பண்ணியாச்சு. இப்பொழுது நீங்கள் ப்ராக்டிஸாக தான் கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். இப்பொழுது நான் வந்து பாயிண்ட்ஸுக்கு வரேன். என்னென்றால் அவன் அவ்விதமான ஆண்டவர் ஒரு பெருமழையை கொடுக்க வேண்டுமென்றால் அந்த எலஜா என்ன செய்ய வேண்டும். இன் ஆர்டர் ஃபார் த ரெயின் டு ஃபால் எலஜா ஹேட் டு டூ சம்திங். அந்த மழை வந்து விழ வேண்டுமென்றால் எலஜா சில காரியங்களை செய்ய வேண்டும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு வர வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மழையை போல பெய்ய வேண்டும். சகோதரன் ஜீவானந்தம் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த பாட்டு எனக்கு பாடல் தெரியும், எனக்கெல்லாம் பழைய பாடல் தான் தெரியும். நீங்கள் தான் பாடல் படிக்கிறீங்க, நான் அங்கே உட்காந்து மெசேஜ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை சில புதிய பாடல்கள் எனக்கு தெரியாது. அதெல்லாம் மழையை பற்றி அவர் ஏற்கனவே பாட்டு பாடிட்டார். உள்ளங்கை மேகத்தை குறித்தே பாட்டு பாடிட்டார். எல்லாமே ஆண்டவருடைய அந்த ஆவியின்படி அந்த பாடலும் வந்திருக்கு. உள்ளங்கை மேகத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய மழையை கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிட வேண்டும் என்றால் எலஜா ஹேட் டு டூ சம்திங். அவன் சில காரியங்களை செய்ய வேண்டும். அதால் நம்ம மூணு காரியத்தை செய்ய வேண்டியதான். இது நம்பர் ஒன்று என்னவென்றால் அவன் அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே அவன் அப்புறப்படுத்த வேண்டும். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட். ஹி ஹேட் டு டேக் தோஸ் ஃபால்ஸ் ப்ராஃபிட். ஹி ஹேட் டு கெட் ரீட் ஆஃப் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் அரவுண்டு ஹிம். இப்போ அவனை சுற்றி ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க. எலஜா வந்து ட்ரூ ப்ராஃபிட், உண்மையான தீர்க்க தரிசி, தேவனுடைய ஆவியை பெற்ற தீர்க்க தரிசி. அவனை சுற்றி 490 பால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க, பாகால் தீர்க்க தரிசிகள். இயேசபேல் பந்தியிலே சாப்பிட்றவங்க. இயேசபேல் அவளுக்கு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்குறா. அவங்க பந்தியில் போய் இவங்க சாப்பிட்ற அளவுக்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறா. அந்த மாதிரி அந்த பாகால் பூசாரிகள் அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து எலஜாவை சுற்றி இருக்காங்க. பெருமழை பெய்ய வேண்டும் என்றால் அபண்டன்ஸ் ரெயின், நமக்கு அபண்டன் பிளஸ்ஸிங் வர வேண்டும் என்றால் நம்மளை சுற்றி இருக்கிற ஃபால்ஸ் ப்ராஃபிட்டை அப்புறப்படுத்த வேண்டும். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து ஜாப்பு நிமித்தமாக நாகர்கோவிலிருந்து நான் இங்கே வர்றேன் விருகம் பார்க்கறதுக்கு. அங்கே வந்து நான் ரெண்ட் ஹவுஸ் எடுத்து அங்கே இருக்கிறேன். நான் கொஞ்சம் ஊழியத்து மிஷின் ஒர்க்கிலையும் கொஞ்சம் ஈடுபடுறேன். நான் வந்து நெட்டில் பார்க்கும் பொழுது உங்கள் பேரை பார்த்தேன். அதனால் உங்களை வந்து பார்க்க சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். என் மகன்கிட்ட சொன்னால் அனுப்பிடுவான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நான் உங்களை இந்த நாளில் வந்து சந்திக்கிறேன், செவ்வாய்க்கிழமை வந்து சந்திக்கிறேன்னா நான் லொக்கேஷன் அனுப்பலை. அதுக்கு பிறகு அவங்க கேட்குறாங்க, நான் வந்து உங்களை சனிக்கிழமை வந்து சந்திக்கிறேன், நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க. அவங்க வெள்ளிக்கிழமை ஆகிட்டு நான் இன்னும் லொக்கேஷன் அனுப்பலை. நான் வந்து உங்களை லொக்கேஷன் அனுப்ப சொன்னேன், நீங்கள் வந்து அனுப்பலை. நான் வர்றது உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறாங்க, அவங்க ஊழியமும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க தெரியும், நிச்சயமாக அவங்க சாபத்தில் இருக்காங்கன்னு தெரியும். இதனால் நான் எப்படி அனுப்புறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் என்ன வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சொன்னேன், நான் வந்து கடைசி கால செய்தியில் இருக்கிறேன். பிரதர் பென்காம் வந்து தேவனுடைய தீர்க்க தரிசினு விசுவாசிக்கிறேன், அந்த மெசேஜில் இருக்கிறேன். அதனால தான் உங்களை வந்து நீங்கள் சாபத்தில் இருக்கிறீங்க, உங்களை கூப்பிடுறதுக்கு அதான் யோசிக்கிறேன். லொக்கேஷன் அனுப்புறது பெரிய காரியம் கிடையாது, அது ஒரு செகண்டில் அனுப்பிடலாம். ஆனால் நான் எப்படி உங்கள்கிட்ட டீல் பண்ணுறது, உங்களை வந்து சந்திக்கிறது ஆண்டவர் சித்தமானு சொல்லி நான் விதமாக யோசித்து கொண்டிருக்கேன். அதான் உடனே அனுப்பலை அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே இருந்துச்சா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஃபோனை கட் பண்ணிட்டேன். நான் அந்த அம்மா ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் பண்ணிகிட்ருக்கேன். உடனே பிரதர் பென்காம் பேரை சொன்னால் உடனே கட் பண்ணிடுவேன். இதுதான் ஃபால்ஸ் ப்ராஃபிட். இன்றைக்கி நம்மளை சுற்றி ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட வந்து பிரதர் பென்காமை தீர்க்கதரிசியாக விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள். உடனே உங்கள்கிட்ட முகத்தை திருப்பி உங்கள்கிட்ட போயிட்டே இருப்பாங்க. பென்காமி எலியாவின் ஆவியை பெற்றவர், எலஜா அனாயிட்டிங் இருக்கிறது, அவர் எலியா தீர்க்கதரிசி. ஆனால் ஃபால்ஸ் ப்ராஃபிட் நிறைய இருக்கிறாங்க, அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். இவங்க 850 பேர் இருக்கிறாங்க, எத்தனை மடங்கு அதிகம் இருக்கிறாங்க. அதே போல் நம்மளை சுற்றி அரவுண்டு ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க, உங்களை சுற்றி ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க. நீங்கள் வேலை பார்க்க இடத்துலையும் அந்த பிலீவர்ஸ் இருப்பாங்க, ஸ்தாபன விசுவாசிகள். உங்கள் குடும்பத்திலையும் இருப்பாங்க, உங்கள் தெருவிலையும் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் நம்மளை சுற்றி ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒன்று ட்ரூ ப்ராஃபிட் பேரை சொல்லிட்டா போதும், உடனே முகத்தை திருப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்கள நம்மளை விட்டு அப்புறப்படுத்தணும்னா நீங்கள் இப்போ பென்காம் பேரை சொல்லுங்கள். நாங்கள் வந்து பிரதர் பென்காம் வந்து கர்த்தருடைய தீர்க்க தரிசி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவ்வளோ சொன்னால் போதும், உடனே அவங்க திரும்பிடும். நீங்கள் வந்து வார்த்தையில் வைராக்கியமாக இருக்கிறத காட்டிலும் சத்தியத்தில் வைராக்கியமாக இருக்கிறத காட்டிலும் அவங்க உபதேசத்தில் நம்மளை விட பல மடங்கு வைராக்கியமாக இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிடலாம். அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சத்தியத்தில் சரியில்லை, நம்ம நல்ல கிறிஸ்டின் கிடையாது. அப்படி தெரிஞ்சாலும் அவங்க தங்களுடைய டினாமினேஷன் மேலே இருக்க பற்றுதலை விட மாட்டாங்க. எத்தனை பேரே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் முதலாவது என்ன சொன்னால், மழை பெய்ய வேண்டுமென்றால், அங்கே பெருமழையானது பெய்ய வேண்டுமென்றால், அங்கே முதலாவது அவன் என்ன செய்யணும், இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட் தன்னை சுற்றி இருக்கிறாங்க இவங்களை அப்புறப்படுத்த வேண்டும். Like he had to take those false prophets. He had to get rid of the false prophet around him. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், God's word calls you a total separation from all unbelief. எல்லா அவிஸ்வாசத்திலிருந்தும் நம்ம பிரிந்து வரும்படியாக, நம்ம செப்பரேட் ஆகணும், சாபத்திலிருந்து செப்பரேட் ஆகணும். நம்ம கூட அவங்க வேலை பார்க்கலாம், நம்ம கூட இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், அதுக்காக அவங்கள பகைக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு காலத்தில் வந்து நம்ம அவங்கள பகைச்சு அவங்களுக்கு சத்தியம் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதை நம்ம மேலே வந்து அவங்க குறை சொல்லுவாங்க, இவங்க வந்து சத்தியத்தில் இருக்காங்க, அங்கே இப்படியும் விரோதிக்கிறாங்கம்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட ஃபெலோஷிப் வேண்டாம். அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது. வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவங்கள வைக்கணும். சிலருக்கு என்னென்னா ஒரேடியாக போய் ஒட்டிக்கிடுவாங்க. இவ்வளவு நாள் மெசேஜ் கேட்டாலும் அவங்களுக்கு அந்த செப்பரேஷன் இல்லை. எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட வைக்கணும் அப்படிங்கிறது தெரியலை அவங்களுக்கு. அவிஸ்வாசியோடு ஒரேடியாக ஒட்டிக்கிடுவாங்க. விஸ்வாசியை காட்டிலும் அவிஸ்வாசி தான் அவங்களுக்கு அதிக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அந்த ரத்த சம்பந்தமான பாசம் வந்து இயேசுவின் ரத்தத்தில் இருக்க ஃபெல்லோஷிப்பை விட அந்த ரத்தம் ஃபெல்லோஷிப் தான் அதிகம் இருக்கும். எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராது. பாஸ்டர் ஏதோ நமக்கு விரோதமாக சொல்கிறாரு, அவர் ஏதோ தேவையில்லாத சொல்கிறாருன்னு நினைப்பாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மழை பெய்யணுமா, நீ முதலாவது கத்த சொல்லுகிறார். என்னஜா அந்த உன்னை சுற்றி ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க, இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்டை கெட் இட் ஆஃப் இட், நீ அதை வந்து அப்புறப்படுத்து. அதே போல் நம்மளை சுற்றி அவிஸ்வாசம் இருக்கிறது, நம்ம வந்து அதை வந்து அப்புறப்படுத்த வேண்டும். காஸ்டிங் டவுன் த இமேஜினேஷன் and every high thing that exalts itself against the knowledge of God. தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக தங்களை உயர்த்துகிற எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்த வேண்டும். இல்லை மனுஷன் தன்னுடைய சுய புத்தியை கொண்டு வந்து எக்ஸால்ட்டிங் மேன் அபவ் த வேர்ட் ஆஃப் காட், எக்ஸால்ட்டிங் இஸ் ஓன் ஐடியா அபவ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக தங்களுடைய சொந்த கருத்துக்களை உயர்த்துகிறவளை நாம் வந்து நிர்மூலம் பண்ண வேண்டும். எங்களுடைய ஆயுதங்கள் வந்து நாங்கள் மாம்சத்தில் நடந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறோம் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குள்ளாக இராதபடி அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டீமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். 2 Corinthians 10:3-5 வாசிக்கிறோம். அதனால் அருமையான நம்ம அதெல்லாம் வந்து நிர்மூலம் பண்ண வேண்டும். இவன் நிர்மூலம் பண்ணினான், நம்ம யாரையும் போய் வெட்டணும் அப்படிங்கல்ல. நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றுக்கோம். நியூ டெஸ்டமென்ட் என்ன சொல்கிறது என்றால், அது ஒரு ஷேடோ, பழைய ஏற்பாடு. அந்த எண்ணங்களை நம்ம வந்து அப்புறப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக எழும்புகிற எல்லா தாட்ஸையும் நம்ம வந்து வெட்டி போடணும், அதை நிர்மூலம் பண்ண வேண்டும். 5 வாசிக்கலாம்.
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்.
இதோ எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பிரிங்கிங் எவ்ரி தாட் சப்ஜெக்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாத்தையும் நம்ம கீழ்ப்படிய பண்ண வேண்டும். அதுதான் நம்ம செய்வோம். அதை நம்ம வீழ்த்த வேண்டும், அதை நம்ம சங்கரிக்க வேண்டும். அதுதான் நம்ம அதைத்தான் வெட்டி போடணும். மனுஷங்களை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் பழைய ஏற்பாடில் அது அடையாளமாக இருக்குது, ஷேடோவாக இருக்குது. எலியா எல்லாரையும் வெட்டி போட்டான். இந்த ஃபால்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும் வரைக்கும் ஜனங்கள் திருந்த மாட்டாங்க. இந்த ஃபால்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரமாட்டார். நான் வந்து எங்கள் ஊருக்கு போனேன்னா சிஎஸ்எஸ் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமையில் நிறைய பேர் வருவாங்க, ஊரார் எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதே போல் என் மனைவி ஊருக்கு போனால் அங்கேயும் எவ்வளோ நாள் இருக்கிறோன்னா அவங்க பிரசங்கம் பண்ணுவேன். அவங்க பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதாகன்னு பாட்டு பாடுவாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். பிரசங்க டைமில் போய் பிரசங்கம் பண்ணுவேன். இப்படி கொஞ்ச நாள் அப்படி இருந்தேன். பிறகு பார்த்தேன் இப்படி தான் டீப்பான பிறகு இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்டு ஃபால்ஸ் ஒர்ஷிப்போடு கூட நம்ம ஐக்கியப்படக்கூடாது. நம்ம போதிக்கிறது ஒன்று, ஆனால் இப்போ சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. அங்கே சத்தியத்தை சொல்லுவேன், அதுக்காக சத்தியத்தை மறைக்க மாட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப டீப்பாக பேச முடியாது, அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. அதெல்லாம் இந்த பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே எல்லோரும் சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க, யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாம் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க முகத்தை. ஏன்னா அந்த மெசேஜ் அவங்கள வந்து டச் பண்ணும். அது மனுஷங்களை பிரியப்படுத்துகிற செய்தியாக இருக்காது. இப்பொழுது நான் அங்கே பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாலும் போகிறதில்லை. ஏன்னா நம்ம வந்து அது ஃபால்ஸுன்னு சொல்லும் பொழுது அங்கே போய் அவங்களோட எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதனால் இப்பொழுது கூப்பிட்டாலும் நான் போகிறதில்லை. அதே போல் ஃபால்ஸ் ப்ராபர்ட் நம்மளை சுற்றி இருக்கிற இதை வந்து அவங்களெல்லாம் ஒரு லெவலில் வச்சுருக்கணும். நம்ம அவங்களோட போய் க்ளோஸாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஃபால்ஸ் ப்ராபர்ட்டு. ஃபால்ஸ் ஒர்ஷிப்பில் இருக்கிறாங்க அவங்க, பாகால் ஒர்ஷிப், அஸ்ரோத் ஒர்ஷிப்பில் இருக்காங்க. ஜனங்களெல்லாம் சீர்கெடுத்து வச்சுருக்கிறாங்க, அவங்களால தான் மழை பெய்யலை. அதனால் முதலாவது இவங்களை வந்து இது பண்ணும். அதே போல் நம்ம கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிற, வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான ஒப்பீனியன், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஒப்பீனியன், உங்களுக்குள்ள இருக்கிற ப்ரைடு, பெருமை, அரோகன்ஸ் எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ண வேண்டும். நம்ம அரோகன் ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம ப்ரைடு ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை தான் அங்கே இப்போ 1 Corinthians 10:5 சொல்லுங்க, எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ண வேண்டும். அதனால் பாருங்கள், முதலாவது அவரை செய்ய, அப்பொழுது அவரை செய்யலைன்னா ரெயின் விழுந்திருக்காது, அந்த பெருமழை அங்கே வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் தான். ரெண்டாவதாக 42 வாசிக்கலாம்.
ஆகா போஜன பானம் பண்ண போனான், எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து.
இதோ அவன் வந்து 42 என்ன வாசிக்கிறோம் என்றால், அவன் முழங்கால் வந்து அவன் கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான், உச்சிக்கு போகிறான். Elijah went up to the top of the Carmel. இது கர்மேல் பர்வதத்தினுடைய டாப்புக்கு போகிறான். And he cast himself down upon the earth. பூமியை நோக்கி குனிகிறான். அது மாத்திரமல்ல, and put his face between his knees. ரெண்டு முழங்காலுக்கு மத்தியில் நம்மளாம் அவ்வளோ குனிய முடியாது. அப்படி உடம்பை வில்லா வளைச்சி அந்த ரெண்டு முழங்காலுக்கு இடையில் வந்து முகத்தை கொண்டு வைக்கிறான். அந்த அளவுக்கு தன்னை பெண்டு பண்ணுகிறான், தன்னை குனிகிறான். ஏசு கிறிஸ்து சீசருடைய பாதத்தை கழுவ வேண்டும் என்றால் அவர் குனிந்தார். ஃபீட் வாஷிங் பண்ணணும்னா குனியணும். அதாவது நம்ம ஃபீட் வாஷ் பண்ணுறவங்களுக்கு முன்பாக நம்ம தாழ்த்துக்கிறோம். நான் பெரிய ஆள், நீ சின்ன ஆள் அப்படின்னு இல்லை. நீனும் எனக்கு ஈக்குவல் தான். உனக்கு மனுஷனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவது, ஒரு விசுவாசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவது, ரெண்டு பேரும் கோ ஈக்குவல் தான். ரெண்டு பேரும் ஒரே சத்தியத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் இருக்கிறோம். நான் வந்து உன்னை விட பெரிய ஆளுன்னு காமிக்கலை, அவங்களுக்கு முன்பாக குனிகிறோம். அதனால் குனிகிறது எதை குறிக்கிறது? தாழ்மையை நோக்கி பார்க்கிறது. அதனால் இவன் வந்து ரெண்டாவது காரியம் வந்து தன்னைத்தானே தாழ்த்துவது, ஹம்பிள் ஹிம்செல்ஃப். அவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறான். மழை பெய்யணும்னா அவன் வந்து ரெண்டாவது காரியம் வந்து அவன் தன்னை தாழ்த்த வேண்டும். மேலே போகிற பாதை வந்து கீழே இருக்கிறது என்று பெண்ணு சொல்கிறார். த வே அப் இஸ் டவுன். நம்ம வந்து மேலே மாடிக்கு போகணும்னா கீழ்ப்படியில் கால் வச்சா தான் மேல் படிக்கு போக முடியும். இந்த வே அப் இஸ் டவுன். இதோ மேலே போகிறக்கு படி கீழே இருக்கு. இன் ஆர்டர் ஃபார் த ரெயின் டு ஃபால் ஹி ஹேட் டு காஸ்ட் டவுன் இஸ் ஓன் ஃப்ளஷ். தன்னுடைய மாம்சத்தை அவன் வந்து அவன் குனிய வச்சு தாழ்த்த வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது தான் மழை பெய்யும். அதனால் அவன் அவிதமாக செய்கிறான். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். நம்ம வந்து ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும். எவ்வளோ நம்மளை ஹம்பிள் பண்ணுறோமோ, தேவனுக்கு முன்பாக நம்ம எவ்வளோ ஹம்பிள் பண்ணுறோமோ அவ்வளோ ஆண்டவர் நம்மை உயர்த்துவோம். ஆண்டவரே என் பலத்தில் அவனை ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய ஞானத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய திறமையினால் நான் இதை சாதிக்க முடியாது, எனக்கு உம்முடைய கிரேஸ் தேவை, எனக்கு உம்முடைய அனாயிட்டிங் தேவை, எனக்கு உம்முடைய ஸ்ட்ரென்த்து தேவை அப்படின்னு டெய்லி நம்ம ஜெபிக்கணும். நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலர் தங்களுடைய பிள்ளைகள் வந்து நிறையா படிச்சுன்னா, நான் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், நான் அதை செய்தேன், இதை செய்தேன்னு சொல்லுவாங்க. இல்லை, கற்று தரலன்னா எப்படி கிடைக்கும்? பிள்ளைகளுக்கு படிப்பு வரலன்னா படிக்க வைக்க முடியுமா? அந்த படிப்பை கத்தர் தானே கொடுக்குறாரு. இப்படி பொதுவாக வந்து சில தாய்மார்களுக்கு அதிக பெருமை வரும். அவங்க கொஞ்சம் முன்னேறிட்டாலே அந்த ஃபீமேல் டாமினேஷன் வரும், பெண் ஆதிக்கம் வரும், மற்றவங்கள மதிக்கிறது இல்லை. அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாலே மதிக்கிறது இல்லை. அப்படின்னா மழை பெய்யாது. அதெல்லாம் மழை பெய்யணும்னா இவன் தன்னை பெண்டாக தாழ்த்தணும், பெண்டாக முதுகெலும்பை மாற்றி அவன் முழங்கால் கடையில் அந்த ஃபேஸை கொண்டு வந்து, ஆண்டவரே நான் ஒரு மண்ணு தான், நீர் மண்ணுனால் உண்டாக்கினீர், நான் மண்ணு தான் அப்படி என்று தன்னை மண்ணென்று தன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் தாழ்மையுள்ளவருக்கு அதிகமான கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:6 என்ன வாசிக்கிறோம்? தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அந்த பரிசேயன் வந்து தன்னை பெருசாக தன் பக்தியை சொல்லுகிறான், அப்படி செஞ்சேன் இப்படி செய்கிறேங்க. ஆனால் இந்த ஆயக்காரன் வந்து, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையார், லார்ட் பி மெர்சிபிள் ஆஸ் எ சின்னர் என்று தன் மார்பிலே அடித்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் வெளியே நின்று ஜெபிக்கிறான். போகும்பொழுது இவன் நீதிமானாக்கப்பட்டு போனான். அவன் எப்படி வந்தானோ அப்படி தான் போனான். இல்லை, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? லூக்கா 12:14, தன்னைத்தான் தாழ்த்துகிறவர் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லுகிறார். அல்ல, எலைஜா தன்னை தாழ்த்தணும், ஒரு மேஜர் ப்ராஃபிட் தான், வறிய வல்லமையான தீர்க்க தரிசி. ஆனாலும் என்ன செய்யறால், அவன் தன்னை தாழ்த்த வேண்டும். கர்த்தர் மலையை கட்டளையிட வேண்டும் என்றால் அவன் தன்னை தாழ்த்த வேண்டும். அவனுடைய ஹெட் வந்து பிட்வீன் த நீஸ், அந்த அளவுக்கு தன்னுடைய மாம்சத்தை தன்னுடைய எலும்பை அவ்விதமாக வளர்ச்சி அவன் தாழ்த்துக்கிறான். 7 முறை போயிட்டு பார்க்க, மலை உச்சியில் இருக்கிறான், டாப் ஆஃப் த கர்மேல் மவுண்ட். அங்கே வேலைக்காரன் அனுப்புகிறான், அவன் 7 முறை பார்த்து வரைக்கும் இவன் அப்படியே தான் இருக்கிறான், அப்படியே பெண்டில் இருக்கிறான். சர்ச்சில் நிறைய பேர் சிலரை பார்க்கும் பொழுது முழங்காலே நிற்பாங்க, ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, ஆனாலும் முழங்கால் போட்டுக்கிட்டு ராபோஜனை வாங்குவாங்க. நான் நினைப்பேன், இவ்வளோ பலவீனமாக இருக்காங்களே, இவங்க முழங்கால் போடாமலே ராபோஜனம் வாங்கலாமான்னு நினைப்பேன். ஆனால் அவங்க விசுவாசத்துக்கு நம்ம இடையூறாக இருக்க வேண்டாம். சிலருக்கு வந்து அவ்வளோ தங்களை மாம்சத்தை அந்த மாதிரி ஒடுக்குறாங்க, முழங்காலில் நிற்கிது, இந்த டைல்ஸில் முழங்கால் போட்டால் ரொம்ப வலிக்கும், பாயில் முழங்கால் போட்டால் அவ்வளோ தூரம் வலிக்காது, ஆனால் இந்த டைல்ஸ்லே முழங்கால் போட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் எல்லோரும் முழங்கால் போடணும்னு நான் சொல்லலை. என்னால் முழங்கால் இப்பொழுது போட முடியல, ஆனால் நிறைய அப்போ போட முடியாதவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் சிலர் வந்து முழங்கால நிற்கிறது மருந்து தங்களுடைய மாம்சத்தை தேவ சமூகத்துக்கு முன்பாக ஒடுக்குகிறார்கள். அப்படி இவன் அவ்விதமாக தன்னை ஒடுக்கி அவன் தன்னை தாழ்த்தும் பொழுது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே வந்தது. ஹல்லேலூயா. மழை வருவதற்கு 2வது காரணம், உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட். 3வதாக அங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், நீ 7 முறை பார் என்று சொல்லுகிற 43வசனத்தை வாசிக்கலாம்.
தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான்.
அதனால go up now, look toward the sea. அவன் வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், and said there is nothing, எந்த விதமான மேகமும் வரல. அப்பொழுது எலைஜா சொல்லுகிறான், கோ அகைன் 7 times, நீ 7 முறை போக வேண்டும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படி நிறைவேறாமல் போகும்? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாமல் போகாது, அதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது, கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம வந்து வி ஹேவ் டு டூ சம்திங், எலஜா செய்தது போல செய்யணும். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு அவன் எலஜா அங்கே செய்கிறான். அதனால் இப்பொழுது 3வது காரியமாக, நீ 7 முறை கோ அகைன் 7 times என்று சொல்லும் பொழுது அவன் வந்து ப்ராமிஸை விட்டுறக்கூடாது. நம்ம ப்ராமிஸை பிடிச்சா அது நிறைவேறும் வரைக்கும் விடக்கூடாது. யாக்கோபு ப்ராமிஸை பிடிக்கும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன், விடவே இல்லை. ஆசீர்வாதம் பார்த்து நிறைவேறும் வரைக்கும் நம்ம ஜபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. அது எவ்வளவு நாள் ஆனாலும் சோர்ந்து போகவே கூடாது. டோன்ட் எவர் கிவ் அப் ஆன் த ப்ராமிஸ். கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், எல்லா சூழ்நிலைக்கும் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். அது ஒரு ப்ராமிஸுக்கு நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். நம்ம ஏதாயிலும் ஒன்றை நம்ம பிடித்து கொண்டு அதில் உறுதியாக இருப்போம் என்றால் ஒரு நாளில் அது நிறைவேற போகுது. ஆமென். தேவனுடைய வார்த்தை வந்து பொய்யா போகாது, அது வெறுமையாக திரும்பி வராது. ஆண்டவர் அதை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆமேன். அதனால் ஏழு முறை நீ போய் பார் என்று சொல்லுகிறான். அது எதை குறிக்கிறது என்றால் ப்ராமிஸை நம்ம பிடிச்சா விடக்கூடாது. இவன் ஜெபத்தை விடலை, இவன் தன்னை தாழ்த்துறதை விடலை, அப்படியே குனிஞ்சு தான் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் தான் ஓடி 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 திரும்பி திரும்பி வர்றான். அவன் இல்லைன்னு சொன்னோடனே ஒரு ரெண்டு முறை மூணு முறை வந்து இல்லை எங்கள் ஒரு ஒன்னையும் நான் பார்க்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் உடனே நிமிந்துடலாமே, அப்படி குனிஞ்சவன் நிமிந்துடலாமே. ஆண்டவர் சொன்னார் அதை நிறைவேற்றுவார்னு நினச்சேன், ஆனால் வந்து இன்னும் நிறைவேற்றலையே அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த வாக்கு தத்துவத்தை விட்டுருவாங்க. ஆனால் சிலர் வந்து விடமாட்டாங்க. சம்படி டோன்ட் நெவர் கீவ் அப் ஆன் த ப்ராமிஸ். லுக் அட் த ப்ராமிஸ். அது எவ்வளோ நாள் ஆனாலும் லுக் அட் த ப்ராமிஸ். இப்போ எலைஜா ப்ராமிஸை பார்க்குறான். கர்த்தர் மலையை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, இப்பொழுது அவர் மலையை செல்ல வேண்டும், அது பொய்யாக மாறாது. அதனால் செவன் டைம்ஸ் நீ போ. அப்படி போகும்பொழுது அவன் ஏழாவது முறை வந்து சொல்கிறான், தேர் இஸ் எ கிளவுட் த சைஸ் ஆஃப் அ மேன்ஸ் ஹேண்ட். ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனையான ஒரு மேகத்தை நான் பார்க்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், உடனே நீ வந்து அவங்க சொல்லு, நீ வந்து ரதத்தை பூட்டிக்கிட்டு போ, பெரு மலையில் சிக்கிக்கிடுவா அப்படின்னு சொல்லும். அதான் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வந்து மணவாட்டிக்கு அவிதமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. வி ஆர் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். கடைசி கால சந்ததிக்கு நம்ம கடைசி சத்தமாக இருக்கிறோம். ஆமென். He can do the greater works. She will be an invincible army. Brother Benna Sulara, the revelation of the true church and what she is, what she stands for it, she can do greater works. She will be an invincible army. ஒருவரும் வெல்ல முடியாத ஒரு சேனையாக மாறுவாள், பெரிய காரியங்களை செய்வாள். ஒரே சபை காலத்தில் ரெண்டு ஆவிகள் இருக்கிறது, ஒன்று ஆன்டிகிரைஸ் ஸ்பிரிட், அந்த பிளாக் போர்ஷன்லாம் ஆன்டிகே ஸ்பிரிட். நம்ம மெசேஜில் நிறைய ஃபால்ஸ் ஸ்பீச்சஸ் இருக்கிறாங்க, நான் ஒவ்வொரு மெசேஜ்லேயும் அதை காண்பிக்கிறேன். அதான் பிளாக் பார்ட்டில் இருக்கிறாங்க, நம்ம வந்து ஒயிட்டில் இருக்கோம், வெளிச்சத்தில் இருக்கோம், தூதனுடைய அந்த செய்தியில் இருக்கிறோம், அந்த வெளிப்பாட்டில் இருக்கிறோம். நம்ம அதை கண்டுபிடிச்சா இதில் ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ இருக்குது. அதனால் ஃபால்ஸை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு ஆசீர்வாதம் வரலேன்னு சோர்ந்து போகக்கூடாது. நம்ம வந்து உறுதியாக இருப்போம் என்றால் த ரெவலேஷன் ஆஃப் த ட்ரூ சர்ச் அண்ட் சீஸ் வாட் சி ஸ்டாண்ட் ஃபார். நம்ம எதற்காக நிற்கிறோம், நம்ம வார்த்தைக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது சீ கேன் டூ கிரேட். இந்த மனவாட்டி பெரிய காரியத்தை செய்வாள், அவள் அவளை யாரும் ஜெயிக்க முடியாது. சீஸ் அன் இன்வின்சிபிள் ஆர்மி. பாதாளத்தின் வாசல்கள் நம்ம ஜெயிக்க முடியாது. வித் த ட்ரூ ரெவலேஷன் இன் அவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் உண்மையான வெளிப்பாடு இருக்கும் என்றால் The gates of hell cannot prevail against it. But we will prevail over them. நாம் அதை ஜெயிப்போம். இப்பொழுது நம்ம பிரைட் மினிஸ்ட்ரியில் இருக்கோம். தீர்க்கதரிசி ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பொழுது பிரைட் ஹேஸ் அ மினிஸ்ட்ரி என்று சொல்லியிருக்கிறார். பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் ஹேவ் எ மினிஸ்ட்ரி பிஃபோர் த ராப்ச்சர். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னதாக மணவாட்டிக்கு ஒரு கூலியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அந்த வேலைக்காரன் வந்து அது வந்து ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரிக்கு அடையாளமாக இருக்குது. எலியாவே எல்லாம் போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு வரல, அவன் வேலைக்காரனை அனுப்புகிறான், நீ போய் பாரு. அதான் ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, பிரைடு மினிஸ்ட்ரி. நம்ம போய் போய் பார்க்கணும், நம்ம சோர்ந்து போகக்கூடாது. செவன் டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணணும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஆண்டவர் செய்வார். நம்ம ட்ரை பண்ணணும். சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எந்த விதமான சிம்டம்ஸ் இல்லாட்டாலும், அறிகுறி இல்லாட்டாலும், நம்ம தொடர்ந்து ஜபத்தை விடாதபடி, வார்த்தையை விடாதபடி ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்றால் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஆமேன். நம்ம ஹம்பிள் பண்ணுவோம் என்றால் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமேன். கடைசி காலத்தில் மனவாட்டி ஆண்டவர் பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வருகிறார். நம்ம பெர்ஃபெக்ட் பீப்புளாக மாறுகிறோம். அதனால் இந்த வேலைக்காரன் வந்து ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரிக்கு அடையாளமாக இருக்கிறான். இப்பொழுது நம்ம அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம், பிரைட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். சோர்ந்து போகக்கூடாது, வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. நம்ம வந்து எலஜா கீழே இருக்கிறோம். அண்டர் ஹேர் மெசேஞ்சர் சி வில் பி த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ் என்று நம்ம மெசேஞ்சர் கீழே நமக்கு கடைசி சத்தமாக இருக்கிறோம். அதனால் நீ போய் ராஜாட்ட சொல்லு, ஆகாப்ட்ட சொல்லு, ரதத்தை பிடி. இவன் போய் சொல்லலை, அந்த வேலைக்காரனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்குறார். அந்த ஊழியம் தான் இப்பொழுது நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஃபுல்னஸாக வேடை வச்சுருக்கிறோம். நம்ம ப்ராஃபிட் மெசேஜ் நமக்குள்ளே இருக்குது, அதை நம்ம சொல்லணும். நம்ம ஒரு சேவை செய்யணும். ராப்சருக்கு முன்னதாக மனவாட்டிக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. ஏழு தரம் நீ போய் பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏழு தரம் அவன் போய் பார்க்குறான். பின்பு உள்ளங்கை மேகத்தினை வரும் பொழுது ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஆண்டவர் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார், நமக்கு சுகம் கிடைக்கும் என்று கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது நம்ம அதுக்கு பிறகு நம்மளுடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். அந்த உள்ளங்கை மேகம் பெரிய மேகமாக மாறினது, அது பெருமழையை கொண்டு வந்தது. ஆமீன். செவன் டைம்ஸ் அங்கே போனான். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எரிகோவை கைப்பற்ற வேண்டுமென்றால் அங்கே கத்தர் வந்து அங்கே ஜோஷுவாட்ட சொல்கிறார், ஏற்கனவே சொல்கிறார், எரிகோவை உன் கையில் கொடுத்தாச்சு, அதான் ப்ராமிஸ். முதல்ல அவர் என்ன சொல்கிறார், அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, கையில் கொடுத்தாச்சு, ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. அதே போல் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார், சுகம் தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் ப்ராமிஸ் பண்ணிட்டார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. எலஜாவுக்கு மலையை கட்டளையிடுவேன்னு சொல்லிட்டார், ஆனால் அவன் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. அதுதான் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய பார்ட்டை நிறைவேற்ற மாட்டாங்க. அவர் நம்முடைய காட்ஸ் பார்ட் இருக்குது, நம்முடைய பார்ட் இருக்குது. மலையை தருவேன்னா மலையை கொடுப்பது அவருடைய பார்ட். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஏழு முறை போய் பாருன்னு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் ஜோஷுவாவுக்கு என்ன செய்தார் என்றால் என்ன சொல்லுகிறார், ஜோஷுவா ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம்.
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
எரிகோ அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வசனம்,
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்.
எல்லாம் ஒப்பு கொடுத்தேன். இப்போ பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறார், எரிகோவையும் அவன் ஜனங்க, ஐ ஹாவ் கிவன் இன் டு தைன் ஹேண்ட் ஜெரிகோ அண்ட் த கிங்ஸ் தேரஃப். இதோ அவனுடைய எரிகோவையும் ராஜாவையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அதான் ப்ராமிஸ் வேர்டு. ஆனால் இவன் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, ஆறு நாள் வந்து நீங்கள் என்ன செய்யணும், எரிகோவை சுற்றி வரணும். ஆறு நாள் ஒரு முறை சுற்றி வரணும். ஏழாம் நாளில் கொஞ்சம் காலையிலே நீங்கள் எழும்பணும். ஏன்னா அன்னைக்கு ஏழு ரவுண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏழு முறை நீங்கள் சுற்றி வரணும். ஏழாம் முறை வரும் பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டும், ஷவுட். நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன செய்யும் என்றால், அந்த எரிகோ பட்டணத்தின் சுவர்கள் இடிந்து விழும், நீங்கள் போய் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் ஏழு நாள் ஏழு முறை, இங்கே எப்படி ஏழு தரம் பாருன்னு சொல்லும் பொழுது ஜோஷுவா அந்த பேட்டர்னை வச்சு தான் சொல்கிறான், நீ இன்னும் ஏழு முறை நீ போய் பார். அதே போல் எரிகோவை ஏழு முறை சுற்றி வரும் பொழுது, ஆறு முறை சுற்றி வரும் பொழுது ஒரு கல் கூட அசையலை. காலத்தை ஊதி கொண்டு வருகிறார்கள். அந்த ஜனங்கள் பயம் பிடிச்சு இருக்கிறாங்க, கடந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு கல் கூட அசையலை. இவங்க சுற்றி வர்றாங்க, கல் எல்லாம் அப்படி தான் இருக்கு. ஏழாம் முறை ஏழு நாள் சுற்றி வரும் பொழுது அங்கே வந்து என்ன செய்யறதால், அந்த ஏழாவது முறை சுற்றி வரும் பொழுது, அன்னைக்கு செவன் டைம்ஸ் சுற்றணும், அப்போ தான் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். அந்த எரியோ எவ்வளோ பெரிய பட்டணம், அதை சுற்றி அந்த மதிலை சுற்றி ஏழு முறை சுற்றி வரணும்னா கால் வலிக்குமா வலிக்காதா? அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருந்தார். அவங்க நடக்கிறாங்க. ஏழாம் முறை வரும் பொழுது எக்காலத்தை ஊதும் பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்கிறான், ஷவுட் என்று சொல்லும் பொழுது உடனே அந்த கல்லுகள் அந்த கல்லாம் இடிஞ்சு விழுந்து அது அந்த அந்த பக்கம் விழுது, இந்த பக்கம் விழலை, இந்த இவங்க மேலே விழலை, அது அந்த பக்கம் விழுந்து எல்லாம் டஸ்ட்டாக மாறி போச்சு. ஹல்லேலூயா. அதனால் முதல் நாள் சுற்றிட்டு வந்துட்டு சோர்ந்து போகலை. என்ன ஒன்று அசையிலே அப்படியே தானே இருக்குது அந்த மதில். அப்படி ஆறு நாள் சுற்றி வராங்க, ஆறு நாளும் ஒன்றும் அசையலை, இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் ஏழாம் நாள் வரும்பொழுது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அதுவும் அப்படி தான் இருக்குது. ஏழாம் ஏழாவது முறை சுற்றி வரும்பொழுது என்ன ஆனது, அந்த கல்லுகளெல்லாம் உடஞ்சி தூள் தூளாக மாறிச்சு. அந்த ட்வின் டவர் அமெரிக்காவில் நியூயார்க் பிளேன் மோதுகிறது, மோதும் பொழுது பெரிய பில்டிங், ரொம்ப உயரமான ஹையஸ்ட் டவர், எத்தனை அடுக்கு மாடியே இருக்குது, ட்வின் டவர், ரெண்டு டவர் அங்கே மேலே நிற்கி. அதனால் பிளேன் வந்து அங்கே வெடி மருந்துகளோடு வந்து மோதும் பொழுது அப்படியே அப்படியே இறங்கிச்சு, இறங்கி எல்லாம் டஸ்ட்டாக மாறிடுச்சு. இடிபாடுகளை கொண்டு கொட்டுனா எவ்வளோ இருக்கும், ஒரு வீடை இடித்தா அந்த இடிபாடுகளை கொண்டு கொட்டுனா எவ்வளோ இடத்த அது பிடிக்கும். அதே போல் போரில் ஒரு பில்டிங்கை இடித்தாங்க, அது திடீர்னு கொஞ்சம் உள்ளே போயிட்டு அதையும் மருந்து வச்சு சாப்பிடுது. நான் வந்து நெட்டில் அதை பார்த்தேன், பார்க்கும் பொழுது என்ன செய்யணும், வெடி வெடிக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் ஃபயர் வருது, அதுக்கப்புறம் அந்த பில்டிங் அப்படியே போயிட்டு நம்ம இடத்து பக்கத்தில் தான் மௌலி பாக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் அப்படியே கரைஞ்சி டஸ்ட்டாக மாறிடுச்சு. அன்றைக்கி அந்த காலத்திலேயே ஆண்டவர் அப்படி வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன ஆச்சு, அப்படி டஸ்ட்டாக மாறி போச்சு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஆனால் அவங்க சோர்ந்து போயிருந்தாங்கன்னா இப்படி ஏழாம் நாள் ஏழு முறை சுற்றணுமா, கால் வலிக்குதுல்ல அப்படின்னு நினச்சாங்கன்னா அங்கே எரிகா மதில் அப்படியே தான் இருந்திருக்கும். அதனால் அவங்க சோர்ந்து போகாதபடி, ப்ராமிஸை விடாதபடி, இதோ எரிகோவையும் அந்த ராஜாவையும் உன் கையில் கொடுத்தேன், ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, நீ சோர்ந்து போகக்கூடாது, நீ ப்ராமிஸை ஹோல்டு பண்ண வேண்டும், அது நிறைவேறும் வரைக்கும் நீ ஹோல்டு பண்ண வேண்டும் என்று ஜோசுவாவுக்கு சொல்லும் பொழுது அவங்க அவ்விதமாக செய்யும் பொழுது ஏழு ஆறு முறை சுற்றும் பொழுது ஒன்றும் நடக்கலை, ஒரு அசைவே இல்லை. ஆனால் ஏழாவது முறை அவங்க ஷவுட் பண்ண ஆர்ப்பரிக்கும் பொழுது இதெல்லாம் இடிஞ்சு விழுந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி செய்கிறாரு பாருங்க. அதுதான் இப்போ எலஜா செய்ய வேண்டும். ஏழு முறை அவன் வந்து அந்த வேலைக்காரனை அனுப்பி பார்க்கும் பொழுது அவன் அப்படியே குனிஞ்சி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறான். அதே போல் நம்ம பைபிளில் இதோ நாகமானை பார்க்கும் பொழுது இந்த நாகமானை வந்து குஸ்ரோயே இருக்கிறான், அந்த சிறு பண்ணு சொல்லுகிறார், இசவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போனால் எல்லாமே இந்த குஸ்ரோகெல்லாம் சோமாயிடும். அவன் வந்து தீர்க்கதரிசிகிட்ட போமே, ராஜாட்ட போகிறான், தீர்க்கதரிசி அதை கேள்விப்பட்ட உடனே அவனை என்ன இடத்துல அனுப்பும், இசவிலையில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும்னு சொல்லும் பொழுது இவன் குதிரையோடும் ரதத்தோடும் எலிசாவினுடைய வீட்டு வாசற்படியில் நிற்கிறான். ரெண்டு ராஜாக்கள் அஞ்சு ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான்.
இதோ நாகமான் தன் குதிரைகளோடு ரதத்தோடு வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். இங்கேயும் பாருங்க, ஃபைவ்ஃபோல்டு மினிஸ்ட்ரி வருது, பிரைடு மினிஸ்ட்ரி வருது. பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல.
நீ யோர்தானில் போய் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய மாம்சம் மாறி நீ சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுவா என்று ஆள் அனுப்பி சொல்கிறான். அதுதான் பிரைடு மினிஸ்ட்ரி. இப்போ எலிசாவுடைய ஊழியம் ப்ராபட் ஊழியம், அது முடிந்து விட்டது. இப்பொழுது அங்கே ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி நம்ம ஊழியம் இருக்குது. அதுதான் அந்த ஆளை அனுப்பி சொல்கிறான், இவன் நேராக போகல. ஆனால் பிரதர் பிரணாம ஆண்டவர் காட்சி விட்டு எடுத்துட்டார், இப்போ நம்ம ஊழியம் செய்கிறோம். எலியா சொன்ன அந்த எலிசா சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறான். அதே போல் தான் நம்ம பிரதர் பென்கா சொன்ன அந்த வெளிப்பாட்டை சொல்கிறோம், நீ போயிட்டு யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய குஷ்ரோகம் மாறிவிடும். அவன் சொல்கிறான், எங்கள் நாட்டில் வந்து எவ்வளோ நல்ல தண்ணீர்லாம் இருக்கிறது, ஆப்னா பர்மார் என்ற நல்ல ஆறுகள்லாம் ஓடுது, ஆனால் இந்த யோர்தான் நதி மட்டி வாட்டராக இருக்குது, கலங்கின தண்ணி சேற்று தண்ணீராக இருக்கிறது, இதில் மரத்தினுடைய இலைகள்லாம் விழுந்திருக்கு, நிறைய கொம்புகள் கட்டைகள்லாம் அதில் இருக்குது, அதனால் அந்த வாட்டர் வந்து ரொம்ப நல்லா இல்லை, அதில் போய் நான் எப்படி குடிக்க முடியும், ஏழு தடம் முங்க முடியும், எங்கள் நாட்டில் எவ்வளோ வந்து தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் வந்து கேப்டன், சீரியஸ் இராணுவத்தினுடைய கேப்டனாக இருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள், இவர் வந்து தீர்க்கதரிசி வந்து என்கிட்ட வந்து அந்த அதில் கை வச்சு அந்த குஸ்ரோகத்தில் கை வச்சு அவர் ஜோம் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சா, இவர் வேலைக்காரனை அனுப்பிட்டு நீ போய் ஏழுதன ஸ்தானம் பண்ணு அப்படிங்க. அவன் குதிரை அவர் ரதத்தில் மேலே இருக்கிற ரதத்தை விட்டு இறங்கலை, தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை சத்தில் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம். அங்கே போயிட்டு நீங்கள் அப்படி இருக்கணும்னு சொல்ல, உங்களுடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்த நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருமே ஒன்றும் கிடையாது. நம்ம ஹம்பிள் பண்ணணும். அவனுக்கு அந்த ப்ரைடு இருக்கிறது, அவன் ஹம்பிள் பண்ணணும். அவனை ஹம்பிள் பண்ணுவதற்காகத்தான் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், அவனை போயிட்டு யோர்தான் நதியில் ஏழு தன ஸ்தானம் பண்ண, அதான் ப்ரைடு மினிஸ்ட்ரி. இப்பொழுது அவன் வந்து வேலைக்காரங்க சொல்கிறாங்க, நீர் பெரிய காரியத்தை சொன்னால் செய்வீர்களா, நீர் இவ்வளோ ஆஃபரிங் கொடுக்கணும்னா கொடுப்பீர், அல்லது இந்த மாதிரிலாம் நீர் வந்து கடைப்பிடிக்கணும்னு சொன்னால், கடினமான காரியத்தை சொன்னால் செய்வீர். இது சின்ன காரியம் தானே, அந்த இறங்க வேண்டிதான், இறங்கி ஏழு தரம் முழுகி எழும்பணும், சோமாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் செய்தா என்ன அப்படின்னு வேலைக்காரன் சொன்ன பிறகு அவனுக்கு கொஞ்சம் புத்தி வருது. தன்னை தாழ்த்துகிறான், யோர்தான் நதியில் அந்த மடி வாட்டரில் அவன் இறங்குகிறான், ஒரு தடவை மூழ்கி பார்க்குறான், குஸ்ரோகம் அந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கூட சோமாகலை, ஒரு இம்மி கூட சோமாகலை. ஒரு தடவை மூழ்கி ரெண்டாம் தரம், மூணாம் தரம், நாலாம் தரம், அஞ்சாவது முறையும் அவன், ஆறாவது முறையும் மூழ்கி பார்க்குறான், எல்லாம் அப்படியே இருக்குது, என்ன ஒன்றும் சரியாகலை, அந்த ஆள் இப்படி சொல்லிட்டாரு அப்படியே அவன் தண்ணியை விட்டு எழும்பி வந்திருந்தான்னா அவன் குஸ்ரோகத்தோடு தான் போயிருக்கணும். அவன் ஹோல்டு பண்ண வேண்டும், அது நிறைவேறும் வரைக்கும் அந்த தீர்க்கதரிசி வார்த்தையை அவன் ஹோல்டு பண்ண, அதை பிடிச்சு கொள்ள வேண்டும், அதை விட்டுறக்கூடாது. அந்த 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 வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அதே போல் முடி வரிந்த வார்த்தையில நிலச்சிருந்தால் தான் ரேச்சரில் போக முடியும். நம்ம வேவரிங்கா இருக்கக்கூடாது, அது நமக்கு ஆசீர்வாதம் வராது. நம்ம உறுதியாக பற்றி கொண்டா தான் பிசாசு நம்ம பிடிய விடுவான், அந்த குஸ்ரோகம் அப்பந்தான் நீங்கும். ஏழாவது முறை அவன் மூழ்கும் பொழுது எழும்புறான், அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளை மாம்சம் போல மாறிடுச்சு, சாப்பிச்சா மாறிடுச்சு. அல்லேலூயா. என்ன சந்தோஷம் அவனுக்கு இருக்குன்னு பாருங்க. இவன் ஏழு முறை அப்படி பாரு, நீ வந்து அது நிறைவேறும் வரைக்கும் நீ பிடிய தளர விடாத, நீ வார்த்தையை பிடிச்சு கொண்டிருக்கிறார், நீ ஜபத்தில் இருக்கிறார், நீ வந்து விடாத, நீ வந்து அது கிடைக்கும் வரைக்கும் நீ போ. ஏழாவது முறை அவன் வந்து மூழ்கும் பொழுது அவனுடைய மாம்சம் வந்து சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறிவிட்டது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை பாருங்க. 14 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன்
செவன்த் டைம் வரும் பொழுது தான். அதே போல நம்ம சிம்டம்ஸை பார்த்தா சிம்டம்ஸ் அப்படிதான் இருக்கும், அது ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. இல்லை, விடாத, நீ உன்னை தாழ்த்து. ஆண்டவருடைய ஸ்டோர் ஹவுஸில் பிளஸ்ஸிங் இருக்குது, எல்லாமே வந்து உனக்காக அதை வச்சிருக்கிறார். நீ இன்னும் ஒரு முறை மூழ்கிப்பார். அவர் திகதரிசி சொன்ன மாதிரி ஏழு முறை மூழ்கிப்பார் என்று அவன் சொல்லும் பொழுது நினைஞ்சென்றால், அங்கே அவன் செய்யும் பொழுது அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளை மாம்சம் போல மாறிவிட்டது. நம்ம ஏஜ் ஆக ஆக நம்முடைய தோலில் சுருக்கம் ஏற்படும், நம்முடைய ஸ்கின்ல சேஞ்ச் ஏற்படும். ரூபன் மோசஸுங்க டாக்டர்கிட்ட வெஸ்லி கூட்டிகிட்டு போனான். அந்த டாக்டர்கிட்ட 2 மாதத்துக்கு முன்னால், 70 வயசு, இவருக்கு வயசு என்ன 70? 70 நம்ப மாட்டேங்கிறார், இல்லை 70 இருக்காதுங்கிறார். அதே போல் சிலருக்கு வந்து வயசு 10 வயசு கம்மியாக தெரியும், சிலருக்கு வந்து 10 வயசு அதிகமாக தெரியும். அல்ல, உங்களுக்கு 70 நம்பலை அவர், எல்லாம் 70 முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் பாருங்கள், நம்முடைய ஸ்கின் வந்து சேஞ்ச் பண்ண, நம்ம ஸ்கின் வந்து வயசை காண்பிக்கும். நமக்குள்ள வார்த்தை இருக்கிறது, நமக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எந்த விதமான மேனிக்யூர் யூஸ் பண்ணலை, ஏதோ நம்ம எந்த அதுக்காக எதுவும் ட்ரை பண்ணலை. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்க அந்த சந்தோஷம், வார்த்தை நிமித்தமாக இருக்க சந்தோஷம் நம்மளை எங்கே காமிக்குது. ஒரு நாளில் முற்றிலும் நம்ம எங்கே மாறிடுவோம், எட்டர்னல் யூத் ஆயிரும். உங்களுக்கு இருக்க அந்த வெளிப்பாடு உங்களை அப்படி மாற்றும். நமக்கு போராட்டம் இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது, மனசில் ஒரு திருப்தி இருக்கிறது, நம்ம வார்த்தையில் இருக்கோம், வெளிப்பாட்டை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஏழாம் முறை பார்க்கும் பொழுது அங்கே உள்ளங்கை மேகம் அத்தனை மேகம் வரும் பொழுது பெருமலை கேட்கிறது, நீ வந்து ரதத்தை பூட்டிட்டு ஓடி பேரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ரதத்தை பூட்டி ஓடுகிறான். அந்த உள்ளங்கை மேகம் வந்து பெருமலையை கொண்டு வந்தது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம், 44-45.
அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான்.
இதோ ஆகாப் இஸ்ரேலுக்கு போறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த உள்ளங்கை மேகம், யூ சீ தட் கிளவுடு, நீங்கள் அந்த கிளவுடை பார்க்கும் பொழுது பெருமழையை கொண்டது. அதே போல் இப்போ நம்ம கிளவுடை பார்க்குறோம், லைஃப் மேகசினில் அது பிரிண்ட் ஆகி வந்தது. அந்த கிளவுடை நீங்கள் பார்க்கும் பொழுது உள்ளங்கை அத்தனை மேகம் 30 மைல் உயரத்தில் இருக்குது. அது வந்து 27 மைல் உயரத்தில், 30 மைல் சுற்றளவு கொண்ட பெரிய மேகம்தான். ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து அது சின்னதாக தான் தெரியுது, ஸ்மால் அங்கே கிளவுடாக தான் இருக்குது, லைக் எ மேன்ஸ் ஹேண்டு அப்படி தான் தெரியுது. ஆனால் என்ன செய்யுது, அது பெரிய மேகம், 27 மைல் உயரத்தில், 30 மைல் சுற்றளவு கொண்ட பெரிய மேகம், வெண் மேகம், ஒயிட் கிளவுட் இன்றைக்கி வந்திருக்கு. இதுதான் பிரசங்கத்தினுடைய முடிவான காரியம். இப்பொழுது பெருமழை பெய்கிறது. ஆமீன். புக்கு திறக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு நீங்கள் ரெவலேஷன் மேலே ரெவலேஷனை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பெருமழை இப்பொழுது பெய்கிறது. இதுவரைக்கும் உலகத்தில் இவ்வளோ பெரிய மழை பெஞ்சதில்லை. எத்தனையோ பிரீச்சர் வந்தாங்க, எத்தனையோ பிரீச்சர், ஆயிரக்கணக்கான பிரீச்சர் உலகத்தில் தோன்றினார்கள். அவங்களுடைய மெசேஜை காட்டிலும் இது பெரிய மழையாக இருக்கிறது. உங்கள் மேலே இன்றைக்கி பெய்து கொண்டிருக்கு, இது செழிப்பை ஏற்படுத்தும். ஆமீன். யாக்கோபு 5:17-18, இதோ எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனு, நம்மளை போல சாதாரண மனுஷன் தான், விசேஷித மனுஷன் கிடையாது, நம்மை போல பாடுள்ள மனுஷன் இருந்து கருத்தாய் ஜோமணினான். இதோ கர்த்தர் 3 வருஷம் 6 மாதம் அங்கே மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்தார். பின்பு அவன் ஜோம் பண்ணும் பொழுது இதோ வானம் தன்னுடைய மழையை பொழிந்தது, அங்கே எனக்கு பூமி தன் பலனை தந்தது. 18 வசனத்தை வாசிக்கலாம்.
மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது.
இதோ மறுபடியும் ஜெபம் பண்ணும் பொழுது வானம் இந்த பூமி தன் பலனை தந்தது. இது வரைக்கும் இந்த ரிவர்ஸ் எல்லாமே ட்ரையா இருக்கு. எல்லா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா அங்கே ஆறுகள் எல்லாமே ட்ரையா இருக்கு. எங்கள் நீரோடைகள் எல்லாமே ட்ரையாக இருக்குது. அங்கே நீர் வீழ்ச்சியில் தண்ணியே விழலை. இவ்விதமாக இருக்கும் பொழுது இப்போ இவன் ஜோம் பண்ணும்போது உள்ளங்கை மேகம் என்ன செய்து, பெருமழையை கொண்டது, ஆறுகள் நிரம்பி ஓட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இதோ வீழ்ச்சியில் தண்ணி விழ ஆரம்பித்தது. பின்பு அவங்க கிணத்துல தண்ணியெலாம் ரைஸ் ஆயிடுச்சு. அவனவர் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணிவிட்டார். எல்லாம் வழக்கம் போல் ஆறுகளில் தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்பொழுது விவசாயிகள் எல்லாருமே பயிர் செய்ய ஆரம்பித்தாங்க. பூமி தன் பலனை தந்தது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெயின், அது எவ்வளோ பெரிய செழிப்பு. இன்றைக்கி உள்ளங்கை மேனத்தை நீங்கள் பாருங்கள். அந்த வேலைக்காரன் பார்த்தான், இன்றைக்கி நீங்கள் தான் பிரைடாக இருக்கிறீங்க, நீங்கள் பார்க்கும் பொழுது இது பெரிய ஆசீர்வாதம். லுக் டு த ப்ராமிஸ், லுக் டு த கிளவுடு, த கம்மிங் ஆஃப் த லார்ட், கம்மிங் ஆஃப் த ரெயின், அபண்டன்ஸ் ரெயின், அபண்டன்ட் பிளஸ்ஸிங். இதோ என்ன சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதம் இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டது. இந்த மேகம் வரும்பொழுது மெசேஜ் ரெயின் இப்பொழுது நமக்கு வந்திருக்கு. யூ சீ தட் கிளவுட் ஓவர் த சன்செட் மவுண்டன். நீங்கள் வந்து சன்செட் மவுண்டன் மேலே அந்த கிளவுடை பார்க்குறீங்க. தட் கிளவுட் இஸ் அ மெசேஜ் ரெயின் கம்மிங். இப்பொழுது மெசேஜ் ரெயின் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அது ஷேடோ இன்றைக்கி நம்ம ரியாலிட்டியில் இருக்கிறோம். அது நேச்சுரல் கிளவுடு, இது வந்து சூப்பர் நேச்சுரல் கிளவுட், இது வந்து கம்மிங் ஆஃப் த லோன். இது என்ன செய்யுதுனா எல்லா பிளஸ்ஸிங், இழந்து போன எல்லா பிளஸ்ஸிங்கையும் நமக்கு ரெஸ்டோர் பண்ணுகிறது, நம்முடைய ஹீலிங்கை ரெஸ்டோர் பண்ணுகிறது, நம்முடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தை அது சரிப்படுத்துது. எல்லாமே பூமி தன் பலனை தந்தது. அந்த பெருமழையானது அந்த சமாரியாவை அது செழிப்பாக மாற்றிவிட்டது. எல்லோருக்கும் பெரிய சந்தோஷம். 1950 வந்து பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. இதோ 1963 பில்லர் ஆஃப் கிளவுட் வந்தது. இப்போ நம்ம அதுக்கு பிறகு ஜீவிக்கிறோம். பெருமழை இப்பொழுதும் பெய்து கொண்டிருக்கிறது. கடைசி வசனத்தை வாசிக்கலாம், முடிச்சிடலாம். கடைசி வசனத்தை வாசித்து
கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான்.
பாருங்க, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததனால இவன் ரதத்தில் வர்றதுக்கு முன்னதாக அவன் அதை விட ஃபாஸ்ட்டாக ஓடிட்டான். இவ்வளோத்துக்கு அவன் ஓல்டு மேன் தான், அவனுக்கு 78 இருக்கலாம். அவன் வேகமாக ஓடிட்டான், ரதத்தை விட ஸ்பீடாக ஓடிட்டான். ஆமீன். அந்த என்னுடைய வார்த்தை என்ன சொல்லுது, கண்ணிமைக்கு நேரத்தில் நீங்கள் வந்து ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பி, அந்த மிட் ஏரில் ஆகாயத்தில் நம்ம தேவனை சந்தி, கண்ணிமைக்கு ராக்கெட் கூட அவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது, அந்த ரதம் கூட அவ்வளோ ஸ்பீடாக போக முடியல. ரதத்துக்கு மேலே கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் இந்த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு லீடிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் நமக்கு இருக்கும். எவர்கள் தேவனுடைய ஆவினாலே வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ரோமர் 8:14 வாசிங்க. அதனால் நம்ம வந்து லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிறது. ஆனால் அவன் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தனால, அவன் மேலே அந்த அனாயிண்டிங் இருந்தனால, அவன் மேலே அந்த ஈகிள் அனாய்ச்சிங் இருந்தனால அவன் வந்து இதை விட ஸ்பீடாக போயிட்டான். நீங்கள் ஒரு நாளில் கண்ணிமிகு நேரத்தில் அங்கே போயிச்சேன். நம்ம இஸ்ரேலுக்கு அல்ல, நம்ம ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம். நம்ம வெட்டிங் சப்பருக்கு நம்ம போயிடுவோம், பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஹல்லேலூயா. மலையில் சிக்கிக்கொள்ள மாட்டோம், இந்த உலகத்தின் மக்களோட கூட நம்ம அழிய மாட்டோம், நம்ம மேலே போயிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து உபத்திர காலத்துக்கு முன்னதாக மனவாட்டியை மேலே எடுத்துக்கொள்வார். கண்ணிமைக்கு நேரத்திலே நம்ம மறுரூபமாக்கப்படும், நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வரும், நம்முடைய பாடி வந்து ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார், எட்டர்னல் யூத்தாக ரெஸ்டோர் பண்ணுவார். நம்ம மேலே சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே அந்த உள்ளங்கை மேகம் வந்து இவ்வளோ காரியத்தை செய்கிறது. அதுக்கு அவன் எலஜா வந்து இந்த மூன்று காரியங்களை செய்யும் பொழுது அந்த பிளஸ்ஸிங் வரும். அதனால் நம்ம செய்கிற பாட்டு இருக்குது, ஆண்டவர் செய்கிற பாட்டு இருக்குது. அவர் சுகத்தை தருகிறார், ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அந்த மூன்று காரியங்களை அவன் செய்யும் பொழுது அங்கே வந்து பெருமழை உண்டானது. அந்த பெருமழை வருவதுக்கு அவன் செய்யணும். இப்பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்தனாலே, அந்த அனாய்ச்சிங் அவன் மேலே இருந்தனாலே, அவனுக்கு என்ன சொன்ன ரேப்சரிங் ஃபெய்த் இருந்தனால அவன் அப்படியே போயிட்டான். பின்பு ஆண்டவர் அவனை மேலேயும் கொண்டு போயிட்டார். சுழல் காட்டிலே மேலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எவ்வளோ ஒரு டெஸ்டிமோனியாக இருக்கிறது, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். இதை கேட்டதான வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமீன். சோத்திரம் சோத்திரம். அதே காட்சியானது இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. பைபிள் வசனம் இப்பொழுது ரியலாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நாம் உள்ளங்கை மேகத்தை பார்க்கிறோம், நம்ம ப்ராமிஸை பார்க்குறோம். அது நமக்கு பிளஸ்ஸிங்கை கொண்டு வருது, அது நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வருகிறது, அது நமக்கு ராப்சரை கொண்டு வருது. அல்ல கர்த்தாவே உமக்கு சோத்திரம் என்று எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமீன். சோத்திரம் சோத்திரம். சோ வாஸ் அ பிளஸ்ஸிங் வி நீட், மெர்சி ட்ராப்ஸ் டவுன் சர் சோ பட் ஃபாதர் சோ வாஸ் ஸ்வீட்லி promise of love, there shall be seeds and cypress, seeds and from the above. Show us a bless, show us a blessing we need, message of success. நேசிக்கிற பரலோக பிதாவே, நேர்மட்டமுடைய வார்த்தையை தியானித்து உள்ளங்கை அளவு இந்த சிறு மேகம் நாங்கள் அதை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த கிளவுடு வந்தது. அந்த கிளவுடு இப்பொழுது பெருமழையை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே நாங்கள் கண்ணிமிக்கும் நேரத்தில் நாங்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த மேகம் வந்ததிலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. எங்களுக்கு செழிப்பு வந்திருக்கிறது. அங்கே குளங்களெல்லாம் நிரம்பினது, ஏரிகளெல்லாம் நிரம்பினது, அணைகளெல்லாம் நிரம்பினது. வறண்டு போயிருந்த நிலமானது இப்பொழுது பச்சை பச்சையணி காட்சி அளிக்கிறது, பலன் கொடுக்கிறது. அவ்விதமாக எங்கள் வாழ்க்கையை நீர் செழிப்பாக மாற்றியிருக்கிறது. நாங்கள் இந்த மெசேஜை பிடித்து கொள்வோம் என்றால், ப்ராமிஸை விடாதபடி நாங்கள் அது நிறைவேறும் வரைக்கும் அதை பற்றி கொள்ளும் பொழுது, அது ஏழு முறை ஆனாலும் நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டோம். எங்களுடைய விசுவாசம் வீணாக போகாது. எலஜா ஃபெய்த்தை நீர் கனப்படுத்தினீர். ஆண்டவரே, நீர் பெரிய மழையை கட்டளையிட்டீர். சூழ்நிலை எல்லாம் மாறினது. அதே போல் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வறட்சியான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றும். எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றும். கர்த்தாவே, நாங்கள் செழிப்பாயிருக்கத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வாதத்தை தார். இந்த உலகப்பிரமான ஆசீர்வாதையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதையும் சோவஸ் அ பிளஸ்ஸிங். ஆண்டவரே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டும். அது கனமழை பெய்யட்டும். எங்கள் வாழ்க்கையெல்லாம் வறட்சியாக இருக்கிறது எல்லாமே செழிப்பாய் மாறட்டும். கர்த்தாவே, நீர் தாம் இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும். இது வெறும் வசனமாக அல்ல, அது ரியலாக எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற நீர் பண்ண போகிறதுக்காக சோற்றும். இந்த வார்த்தை ஆவியிலே போதிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறுமையாக திரும்பாது. யார் விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும். ஆண்டவரே, நீர் நிறைவேற்ற போகிறதுக்காக சோற்றும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களை ராத்திரியில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பீராக. நேரத்தில் அந்த ஜேபி தாமஸ் ஜெபசீபாவுடைய பெண் குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். அந்த பெண்ணுக்கு இருக்கதான ஜுரம் மற்றும் எல்லா வியாதியும் நீக்கி போட்டு அவனோட ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகத்தக்கதாக பரிபூர்ண சுகத்தை தருவீராக. இன்னும் யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ எல்லாருக்கும் சுகத்தை தருவீராக. சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் சுகத்தை தார். ஆராதிக்க முடியாதபடி யார் யார் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, ஹீலிங் நீ தருவீராக. ஆண்டவரே, நீ தம்மை எல்லா பிளஸ்ஸிங்கும் தருவீராக. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்துக்குமே நீ பதில் அளிப்பீராக. ராத்திரியில் எங்களோடு கூட இரு. கர்த்தாவே, எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும். துதி கன மைமெல்லாம் அமைக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிடுவோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.